Honorable V.S. Radhakrishnan, you have 15 minutes.
சபைக்கு தலைமை தாங்குகின்ற தலைவி அவர்களே, இந்த வரவு செலவு திட்டமானது பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் கூட இந்த வரவு செலவு திட்டமானது இலங்கையிலே இருக்கின்ற மக்களுடைய பல்வேறு நன்மை பயக்கும் திட்டங்களையும் உள்வாங்கி இருக்கின்ற ஒரு வரவு செலவு திட்டமாகவே நாங்கள் இதை கணிக்கின்றோம். விசேஷமாக கௌரவ மங்கள சமரவீர அமைச்சர் அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இலங்கையிலே இருக்கின்ற மக்களுடைய பல்வேறு திட்டங்களுக்கு இந்த உதவி செய்கின்ற வகையிலே இந்த வரவு செலவு திட்டம் அமைந்திருப்பதை நாங்கள் வரவேற்கக்கூடிய ஒரு நிலையிலே இருந்தாலும் கூட, விசேஷமாக என்டர்பிரைஸ் ஸ்ரீலங்கா, கம்பரலிய போன்ற பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள், அதே போல சமூர்த்தி கொடுப்பனவு போன்ற பல்வேறு திட்டங்கள் உள்ளடக்கிய போதிலும் எங்களுடைய சில குறைகளையும் நாங்கள் சொல்லிக்காட்ட வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. இந்த நாட்டில் இருக்கின்ற பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால், விசேஷமாக நாங்கள் பார்க்க வேண்டிய முக்கிய விஷயம், ஒரு நாட்டினுடைய அபிவிருத்தியிலே பாதைகள் மிகவும் முக்கியமாக இருக்கின்றது என்பதை நாங்கள் சொல்லிக்காட்ட முடியும். இதே போல கிராமிய பாதைகள் அபிவிருத்தி செய்வதிலும் அந்தந்த பகுதியிலே இருக்கின்ற பாதைகளை அபிவிருத்தி செய்ய வேண்டிய சூழ்நிலையும் கட்டாயம் இருக்கின்றது. இந்த வகையிலே பார்த்தால் எங்களுடைய நூரலிய மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால், ஏனைய மாவட்டங்களை விட பாதைகள் அபிவிருத்தியிலே மிகவும் மந்த நிலையிலே காணக்கூடியதாக இருக்கின்றது. விசேஷமாக நூரலிய மாவட்டத்தில் பெரும்பாலும் தோட்டப்பகுதியில் இருக்கின்ற இந்த பாதைகள் அபிவிருத்தி செய்வதிலே மிகவும் மந்த கதியிலே காணப்படக்கூடியதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. விசேஷமாக ஒன்றிணைக்க பாதைகளாக இருக்கின்ற லிந்துல ஆக்கரப்பத்தன பாதை, அதே போல ஹட்டன் மஸ்கெலிய நல்ல தண்ணி பாதை, அதே போல ஹட்டன் புகவந்தலாவ பாதைகள் இன்னும் அபிவிருத்தி செய்யப்படாமல் இருப்பது மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாகும். ஆகவே கௌரவ அமைச்சர் கபீர் அபிஷேகம் அவர்களே, எங்களுடைய இந்த பாதைகளை அபிவிருத்தி செய்வதற்கான நடவடிக்கையை நீங்கள் எதிர்காலத்தில் எடுக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த அபிவிருத்தி மூலமாக குறிப்பாக மஸ்கெலிய போன்ற பகுதிக்கு நான் நினைக்கின்றேன் அநேகமாக மக்கள் வருகின்ற ஒரு பகுதியாக இருக்கின்றது. சிறிப்பாத சீசன் போன்ற நிகழ்வுகள் நடைபெறும் பொழுது லட்சக்கணக்கான மக்கள் அங்கு வருவதை நாங்கள் கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றது. பாதைகள் மிகவும் மோசமாக இருப்பதனால் அங்கு மக்கள் மிகவும் சிரமத்திற்கு ஏற்படுகின்ற காரணத்தை மனதில் கொண்டு அதை நீங்கள் உடனடியாக நடக்க வேண்டும் என்பதை சொல்லிக்கொள்கின்ற அதே நேரத்திலே வீதி அதிகார சபை எதிர்நோக்குகின்ற பிரச்சனையும் எங்களுக்கு தெரியும். அண்மையிலே அம்பகம்மு பிரதேச செயலகத்தினுடைய திட்டத்திலே நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு சொல்லப்பட்ட விஷயம்தான், அங்கு இருக்கின்ற தொழில்நுட்ப அதிகாரிகள் அங்கு இல்லை என்று அவர்கள் அங்கு சொன்னார்கள். இப்பொழுது அதிகமான வேலை திட்டங்கள் நூரலிய மாவட்டத்திற்கு வந்து சேர்ந்தாலும் கூட அதை நிறைவேற்றுவதற்கான தொழில்நுட்ப அதிகாரிகள் அங்கு இல்லை என்பதை அங்கு சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த தொழில்நுட்ப அதிகாரிகளை நியமித்து அவர்கள் மூலமாக இந்த பாதைகளை அபிவிருத்தி செப்பனிடுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த நல்லாட்சி அரசாங்கத்திலே நாங்கள் விசேஷமாக கல்விக்கு சுகாதாரத்திற்கு அதிகமான நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. கடந்த காலங்களிலே நான் கல்வி இராஜாங்க அமைச்சராக இருந்த காரணத்தினால் எனக்கு இந்த கல்வித்துறையிலே இருக்கின்ற பல்வேறு அபிவிருத்திகளை நாங்கள் சுட்டிக்காட்ட முடியும். அந்த வகையிலே அருகிலுள்ள பாடசாலை, நல்ல பாடசாலை என்ற திட்டத்தின் மூலமாக இலங்கையிலே இருக்கின்ற 10,144 பாடசாலைகளில் கிட்டத்தட்ட 7,000 பாடசாலைகள் இந்த திட்டத்தின் மூலமாக உள்வாங்கப்பட்டு பல அபிவிருத்திகளை கண்டிருக்கின்றது. அதை நான் சந்தோஷமாக இங்கே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதே போல இந்த அதிலே ஒரு பகுதியாக இருக்கின்ற தோட்டப்பாடசாலைகளுடைய அபிவிருத்தியும் இந்த அமைச்சின் மூலமாக செய்யப்பட்டு அதன் மூலமாக அங்கு இருக்கின்ற பல பாடசாலைகள் அபிவிருத்தி செய்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதற்காக வருடந்தோறும் 250 அதே போல கடந்த வருடம் 450 மில்லியன் ரூபாய் இந்த வருடமும் அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டு இந்த பாடசாலையை அபிவிருத்தி செய்வதிலே அரசாங்கம் மிகவும் கரிசனையாக இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. கடந்த காலங்களிலே 3021 ஆசிரியர்கள் உள்வாங்கப்பட்டு அவர்களுக்கான பயிற்சிகள் நிறைவேற்றப்பட்டு இப்பொழுது அவர்கள் ஆசிரியர்களாக உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதையும் நாங்கள் சந்தோஷமாக இந்த நேரத்திலே கூறிக்கொள்ள முடியும். அதே நேரத்தில் மேலும் 2500 ஆசிரியர்கள் தோட்டப்பகுதியிலே நியமிப்பதற்கான ஏற்பாடுகள் இப்பொழுது அமைச்சரவை பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது என்பதையும் நான் இங்கு சந்தோஷமாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே இந்த நிகழ்வுகளிலே எனக்கு உதவியாக எப்பொழுதும் செயல்பட்ட அமைச்சர் கௌரவ அகில விராஜ் காரியவசம் அவர்களுக்கு எனது நன்றியை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள வருகின்றேன். அதே போல சுகாதாரத்துறையை எடுத்துக்கொண்டால் இன்று இந்த நாட்டிலே பல்வேறு அபிவிருத்திகளை சுகாதாரத்துறையிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சுகாதார அபிவிருத்தி மூலமாக இன்று நாட்டில் உள்ள மருந்து விலைகள் குறைக்கப்பட்டு இருக்கின்றன. அதே போல பல தொழில்நுட்ப வசதிகள் எல்லா வைத்தியசாலைகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. வைத்தியசாலைகள் அபிவிருத்தி செய்யப்பட்டு வருகின்றன. இதெல்லாம் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் எங்களுக்கு ஒரு குறையும் இருக்கின்றது. நூறெளிய வைத்தியசாலை கடந்த 5 வருடங்களாக ஆரம்பிக்கப்பட்ட பொழுதிலும் கௌரவ மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் இந்த நாட்டினுடைய சுகாதார அமைச்சராக இருந்த காலத்திலே ஆரம்பிக்கப்பட்ட அந்த வைத்தியசாலை இன்னும் திறப்படாமல் இருப்பது எங்களுக்கு ஒரு வேதனைக்குரிய விஷயம் என்பதை நாங்கள் நூறெளிய மக்கள் சார்பிலே தெரிவித்துக் கொள்வதிலே மிகவும் வருத்தப்படுகின்றோம். இந்த வைத்தியசாலை இல்லாதன் காரணமாக எங்களுடைய மக்கள் கண்டிக்கும் பதிலைக்கும் போக வேண்டிய துர்ப்பாக்கிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த வைத்தியசாலையை வெகு விரைவிலே திறப்பதற்கு இந்த அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்ள வருகின்றேன். அதே போல நூறெளியாவிலே ஒசுசல இல்லை என்பதையும் நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். ஏனைய மாவட்டங்களிலே ஒசுசல இருக்கின்றது, நூறெளிய மாவட்டத்திலே ஒசுசல இல்லை என்பதையும் நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். ஆகவே அமைச்சர் அவர்கள் அதற்கான ஒரு ஒசுசல நிறுவனத்தையும் அமைப்பதற்காகவும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதையும், சிறுநீரகம் தொடர்பான விஷயத்திலே இந்த அமைச்சு மிகவும் துரிதமாக செயல்பட்டு இந்த நாடு பூராகவும் பல்வேறு திட்டங்களை வகுத்து சிறுநீரக வியாதியை குணப்படுத்துவதற்கு கௌரவ ஜனாதிபதி அவர்கள் மூலமாகவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவது மிகவும் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாகும். அதே போல வெளிநாட்டிலே சென்று வெளிநாட்டிலிருந்து வேலை செய்து வருகின்றவர்களுக்கு வீடு கட்டுவதற்கான 10 மில்லியன் ரூபாய் நிதி வாய்ப்பை உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அமைச்சர் மங்கள சௌரவீர அவர்களுக்கு நன்றி கூற விரும்புகின்றோம். புதிதாக திருமணம் முடித்தவர்களுக்கும் 10 மில்லியன் கடன், வீடு கட்டுவதற்கு 10 மில்லியன் ரூபாய் கடன் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதையும் நாங்கள் வரவேற்கின்றோம். அதே போல வெளிநாட்டிலே இந்த நாட்டிலே அதிகமாக திறமையை பெற்ற மாணவர்களுக்கு பல்கலைக்கழகம் சென்று விசேஷமாக 14 மாணவர்களுக்கு விசேஷ வாய்ப்பு அளித்திருப்பது வரவேற்கக்கூடியது. அதுவும் ஆக்ஸ்போர்ட், கேம்பிரிட்ஜ், ஹார்வர்ட் பல்கலைக்கழகங்களிலே இந்த மாணவர்களுக்கு விசேஷ பயிற்சி கொடுப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுப்பதை நாங்கள் நிச்சயமாக பாராட்டாமல் இருக்க முடியாது. ஆகவே அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல நான் இராஜாங்க கல்வி அமைச்சராக இருந்து இப்பொழுது இந்த நாட்டினுடைய ஒரு அமைச்சராக தரம் உயர்த்தப்பட்டு இந்த அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த வேலை வாய்ப்புகளை, அந்த அமைச்சருக்கு இருக்கின்ற பொறுப்புகளை இன்று எங்களுக்கு வழங்கப்பட்டிருப்பது என்னை பொறுத்தவரையிலே எனக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்வு என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அமைச்சின் மூலமாக மலையக பகுதியில் இருக்கின்ற பல்வேறு வேலை திட்டங்களை செய்வதற்கான வாய்ப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த நேரத்திலே கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக இன்று எங்களுடைய நாட்டில் மட்டுமன்றி சர்வதேசிய ரீதியாகவும் பேசும் பொருளாக மாறியிருக்கின்ற எங்களுடைய தோட்டத் தொழிலாளர்களுடைய சம்பள பிரச்சினையை பற்றி நாங்கள் இங்கு பேசாமல் இருக்க முடியாது. இப்பொழுது 2:30 அளவிலே கௌரவ நவீன் திசாநாயக்க அவர்கள் ஒரு ஊடக கூட்டத்தை நடத்தினார். இந்த ஊடக கூட்டத்தின் மூலமாக எதிர்வருகின்ற மாதங்களிலே, அதாவது இந்த வரவு செலவு திட்டம் முடிவதற்கு முன்பு 50 ரூபாய் மேலதிகமாக இந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு பெற்றுத் தருவதாக சொல்லியிருக்கின்றார். அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாகும். ஆகவே அதை நிச்சயமாக அதை எடுத்துக் கொடுக்க வேண்டும். அல்லாவிட்டால் அந்த எங்களுடைய இந்த வரவு செலவு திட்டம் இரண்டாம் வாசிப்புக்கு முன்பு இதை செய்யாவிட்டால் அரசாங்கம் இதற்கான விளைவையும் எதிர்பார்க்க வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே இந்த சம்பள பிரச்சனை என்பது தோட்டத் தொழிலாளர்களாக இருக்கின்ற 140,000 தோட்டத் தொழிலாளர்களுடைய பிரச்சனை மட்டுமல்ல, இலங்கையிலே வாழ்கின்ற 15 லட்சம் இந்திய வம்சாவளி மக்களுடைய பிரச்சனையாக நாங்கள் கருதி கொள்ள வேண்டும். ஏனென்றால் அரசாங்கம் சாதாரணமாக எடை போடக்கூடாது. 140,000 பேர் தானே இருக்கின்றார்கள். இவருடைய வாக்குகளை நாங்கள் எப்படியும் பெற்றுக் கொள்ளலாம். ஆகவே இவர்களுடைய இந்த 140,000 பற்றி மட்டும் இவர்கள் கணக்கிட்டு விட முடியாது. அதற்கு பின்னால் இருக்கின்ற 15 லட்சம் மக்களுடைய இந்த வாக்குகளையும் அவர்களுடைய எண்ணங்களையும் பற்றி சிந்திக்க வேண்டும் என்பதைத்தான் நான் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதே போல இந்த நாட்டிலே 6 லட்சம் பேருக்கு இப்பொழுது சமுர்த்தி வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த 6 லட்சம் பேருக்கு சமுர்த்தி வழங்க முடியுமானால் தோட்டத் தொழிலாளர்களை ஏன் அதில் உள்வாங்க முடியாது? வருடத்திற்கு 50,000 பேர் என்ற அடிப்படையிலே தோட்டத் தொழிலாளர்களுக்கு சமுர்த்தி கொடுத்தால் கூட 4-5 வருடங்களிலே இந்த பிரச்சனைகளை, அந்த மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனையை, சம்பள பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவருடைய வாழ்வாதார பிரச்சனையை வருடாவருடம் சீர் செய்வதற்கான ஒரு வசதியை செய்து கொடுக்க வேண்டும் என்று பிரதம மந்திரி அவர்களை நான் கேட்டுக் கொள்கின்றேன். அதேபோல எங்களுடைய மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களை நாங்கள் இந்த நேரத்திலே பாராட்டாமல் இருக்க முடியாது. இலங்கை நாட்டினுடைய மிக மோசமான நிலையிலே இருக்கின்ற இந்த மது விற்பனை அல்லது ஹெரோயின் போன்ற பல்வேறு போதைப் பொருள் இந்த நாட்டிலே உள்வாங்கியிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நாட்டிலே இன்று எந்த பகுதிக்கு சென்றாலும், எந்த இடத்துக்கு சென்றாலும், விசேஷமாக கொழும்பிலும் சரி, யாழ்ப்பாணத்திலும் சரி, ஏனைய பிரதேசங்களிலும், விசேஷமாக எங்களுடைய மலையக பிரதேசத்தில் கூட இவ்வாறான மது விற்பனை இப்பொழுது அதிகமாக இருக்கின்றது. அதை தடை செய்வதற்கான ஜனாதிபதி அவர்களுடைய பாரிய முயற்சியை நாங்கள் நிச்சயமாக பாராட்டாமல் இருக்க முடியாது. ஆகவே இந்த ஜனாதிபதி அவர்கள் இந்த மாதிரியான முயற்சி எடுப்பதற்கு நன்றி செலுத்துகின்ற அதே நேரத்தில், ஜனாதிபதிக்கான வரவு செலவு திட்டத்தை தோற்கடிப்பதாக கூறி வருகின்றவர்கள் ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவருடைய நிச்சயமாக அவருடைய இந்த வரவு செலவு திட்டம் பாராளுமன்றத்திலே கட்டாயம் அவருக்கு அவருடைய வரவு செலவு திட்டம் நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை நாங்கள் உண்டாக்கப்பட வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அடுத்ததாக இந்த கம்பரலிய திட்டம் விஷயமாக நூரெலிய மாவட்டத்திலே ஏற்பட்டிருக்கின்ற ஒரு சில பிரச்சனைகளை நாங்கள் இந்த நேரத்திலே சொல்லியே ஆக வேண்டும். அதாவது ஒரு மாவட்ட ஒரு தேர்தல் தொகுதிக்கு 300 மில்லியன் ரூபாய் கொடுப்பதற்கான நடவடிக்கை அரசாங்கம் எடுத்திருக்கின்றது. நூரெலிய மாவட்டத்தை பொறுத்தளவிலே 4 தேர்தல் தொகுதிகள் தான் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஒன்று வளப்பனை, ஒன்று அங்குராங்கட்ட, ஒன்று கொத்மலை. நூரெலிய மஸ்கெலிய என்பதை ஒரு தேர்தல் மாவட்டமாக கணித்திருக்கின்றார்கள். ஆகவே அந்த நூரெலிய மஸ்கெலிய மாவட்டத்திற்கு கிடைக்கின்ற அந்த தேர்தல் தொகுதிக்கு கிடைக்கின்ற பணம் 300 மில்லியன். ஆகவே இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் 300 மில்லியன் பணம் ஏனைய மாவட்டங்களிலே, அதாவது 1 லட்சத்துக்கு குறைந்து வாழ்கின்ற மக்கள் வாழ்கின்ற அந்த தேர்தல் தொகுதிக்கும் அதே 300 மில்லியன், 4 லட்சம் மக்கள் வாழ்கின்ற நூரெலிய மஸ்கெலிய என்று சொல்லப்படுகின்ற இந்த தேர்தல் தொகுதிக்கும் அதே 300 மில்லியன் கொடுப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. நூரெலிய மஸ்கெலிய என்பது 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட ஒரு தேர்தல் தொகுதியாகும். அதே போல ஒரு மாநகர சபை, 2 அர்பன் கவுன்சில் அதாவது நகரசபை, 6 பிரதேச சபைகள், 2 பிரதேச செயலகங்கள் இருக்கின்ற ஒரு மாவட்டமாக கணிக்கப்படுகின்றது. ஆகவே இந்த நூரெலியாவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற 300 மில்லியன் மேலும் 600 மில்லியனாக உயர்த்தப்பட வேண்டும் என்பதை நாங்கள் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதே போல வீடமைப்பு திட்டத்தில் இன்று நூரெலிய மாவட்டத்திலே இருக்கின்ற வீடமைப்பு, தோட்ட வீடமைப்பு அமைச்சராக இருக்கின்ற திகாம்பரம் அவர்கள் மூலமாகவும் பல்வேறு வீடுகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. அதே போல இந்திய அரசாங்கம் மூலமாகவும் வீடமைக்கப்பட்டு வருகின்றன. அதே போல கௌரவ சஜித் பிரேமதாஸ் அவர்கள் மூலமாகவும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற வீடமைப்புகள் நூரெலிய மாவட்டத்திலே இருக்கின்ற தோட்டப்பகுதிகளுக்கும் வந்து சேர வேண்டும் என்பதையும் நான் இந்த சபைக்கு கூறி அதற்கான காணியை ஒதுக்குவதற்கு கௌரவ நவீன் திசாநாயக்க அவர்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதையும் இந்த நேரத்திலே கூறி என்னுடைய பேச்சை இந்த அரசாங்கத்திற்கு சாதகமான இந்த வரவு செலவு திட்டத்தை பாராட்டி என்னுடைய பேச்சை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.
ஓம் ஸ்தூதி மந்திரிமா. இலங்கட்ட கரு மகான் பிரியதர்ஷன மந்திரமா அவத்துமாட்டு வினாடி அட்டை காலையில்
புதுமேண்ட ஓம் ஸ்துதி கரு சுபாபத்துமே நீ அது மே திதாஸ் தானமே அயவாய் திருபத் கண்ண பெறாத்துவ மே ஆண்டுவ மே ஆண்டுவ நாயக கரு அகமத்துமா ஆர்த்திக பிரதிபத்தி கண்ணாவுக்கு திருபத் கராமே ராட்டர் இவகேம முதல் நமதிவரு விவித அயவாய பிரகாஷ கண்ணாவுக்கு திருபத் கரா අපිට මතකයි දිනසියේ වැඩපිළිවෙල ඊළඟට මාස 60න් අලුත් රටක් ඊළඟට 20යි 25 දර්ශනේ ওই විදියට අගමැතිවරය ඉදිරිපත් කරා ඊළඟට දැන් 2016 දී අයවැක් ඉදිරිපත් වෙනවා නවෝත්පාදක සමාජ වෙළඳපොළ ආර්ථිකයක් කරා යන අයවැය 2017 සමට ප්‍රතිලාභ ලැබෙන වේගවත් සම්වර්ධිත අයවැය දැන් ගිය අවුරුද්දේ 2018 දී නීලහරිත අයවැක් කියලා ඉදිරිපත් කරා දැන් අදන් නීල කෑල්ල හැල්ල දැන් හරිත කෑල්ල විතරයි තියෙන්නේ දැන් මේ දැන් මේ වතාව ඉදිරිපත් කරලා දිනවා දිනිදුගම පිටු දැකීම ඇවැක් කියලා එක හැබැයි අපි අරගෙන බැලුවොත් මේ හැම එකෙම එකම කාරණේ තමයි තියෙන්නේ දැන් හැමදාම අගමැතිතුමා බලයට පත් වෙච්ච දවසේ ඉඳලම රැකියා දශලක්ෂයක් දෙනවයි කියලා කියනවා දැන් එදත් කියනවා තාමත් කියනවා ඉතින් අපි දන්නේ නැහැ රස්සාවල් කොච්චර දුන්නාද කියලා ඉතින් ඒ නිසා මේවා මේ 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 සියලුම යෝජනාවල් අපි කියන්නට ඕනේ මේවා වචන වලට පමණක් සීමා වෙලා තියෙන දේවල්. හැබැයි මේකේ අනික් කාරණේ තමයි කර සභාපතිතුමියනි දැන් මේ අයවැය කතාව කරගෙන යනකොට ගරු මුදල් ළමතුමා මේ දින 52 අඳුරු යුගයක් ගැන කතා කරා. ඒ වගේම මේ පහුගිය ආණ්ඩුවේ චෞර පාලනය ගැන කතා කරනවා. ඒ වගේම දැන් එතුමා කිව්වා මේ මේ රට එතුමලා බාර ගන්නකොට මේ ආර්ථිකයේ කාල බෝම්බයක් වගේ පුපුරලෙන්න තිබිච්ච ආර්ථිකයක් කියලා බාරගත්තේ. ඉතින් ඉස්සලම කාරණේ තමයි ඇයි ඒ වගේ ආර්ථිකයක් බාරගත්තේ කියන කාරණේ තමයි අහන්න ඕනේ. හැබැයි ඉතින් ඇත්තටම ඒකනේ මේ උනේ දැන් හැමදෙස්සම දැන් අපි දැක්ක අදත් මේ සභාවේ කතා කරපු ආණ්ඩු පක්ෂ මන්ත්‍රීවරු රාජපක්ෂ පාලන කාලේ තිබිච්ච ණය උගුලක් ගැන කතා කරනවා. ඉතින් ඇත්තටම අපි පැහැදිලිව කියන්න ඕනේ සත්‍ය තත්වයක නෙවෙයි. එදා 2014 මහින්ද රාජපක්ෂ මැතිතුමා මේ රට තමුන්නාසලා බාර ගන්නකොට මහින්ද රාජපක්ෂ මහත්තයාගෙන් මේ රටේ ආර්ථික වර්ධන වේගේ 7.4යි. හැබැයි දැන් අද ඒක 3.1ට අඩු වෙලා තියෙනවා. දැන් අද අපි තරං කරනවා මේ ආසියානු කලාපේ අන්තිම තැන බේරගන්න අෆ්ගනිස්තානෙත් එක්ක. අෆ්ගනිස්තානයේ 7.3යි තියෙන ආර්ථික වර්ධන වේගය. එතකොට තමුන්නාසලගේ ආර්ථික ප්‍රතිපත්ති වලට පිසිද්ද වෙන්න අද අපේ රටට තියෙන 7.3.1ක ආර්ථික වර්ධන වේගය. ඒ වගේම දැන් තමුන්නාසලා මහ ලොකුවට දැන් කයිවාරු ගහනවා. දැන් මේ දැන් තමුන්නාසලා නිතරම කියන කාරණයක් තමයි මේ මහින්ද රාජපක්ෂ මහත්තයා මේ රට ණය උගුලක හිරවුවයි කියන්නේ. අපු දෙයකට ඇත්ත කාරණේ ඒක නෙවෙයි ඇත්ත. මහින්ද මහත්තයා දැන් 2005 අවුරුද්දේ මේ රට බාර ගන්නකොට මේ රටේ සමස්ත ණය ප්‍රමාණය රුපියල් බිලියන 2222යි. රුපියල් 2222යි. එතකොට ඒක රටේ දළ දේශීය නිෂ්පාදිතයේ ප්‍රතිශතයක් කරලා 90.6ක් තිබුණා. දැන් මේක අපිට පුළුවන්කම ලැබුණා මහින්ද රාජපක්ෂ මැතිතුමාට 2014 අවුරුද්ද වෙනකොට මේ ණය ප්‍රමාණය රුපියල් බිලියන 7391 දක්වා ඒක වැඩි වුණා. හැබැයි වැඩි වුණේ තමුන්නාසලට ඒ කාලේ මෙරට යුද්ධයක් තිබුණා. ඒ වගේම රටට දැනෙන සම්බර්ධන වැඩ කරා. ඒවත් එක තමයි වැඩි වුණේ. එතකොට මේක හැබැයි ඒක ඒක බුද්ධල දළදේශීය නිෂ්පාදිත ප්‍රතිශතයක් ඇට ඒක 71.3 දක්වා අඩු වුණා රටේ ණය ප්‍රමාණය. හැබැයි එතකොට දැන් තමුන්නාසලා 2015 බලයටපත් වෙනවා. 2015 බලයටපත් වුණාට පස්සේ තමුන්නාසලා දැන් 2018 වෙනකොට තමුන්නාසලා රුපියල් බිලියන 12000ක් ණය ආරම්භ තියෙනවා. රුපියල් බිලියන 12000. එතකොට ඒක දළ ජාතික නිෂ්පාදිත ප්‍රතිශතයක් ඇට 91ක්. එතකොට දැන් 2015 ඉඳලා මේ වෙනකොට මේ අවුරුදු 4 කාල සීමාව ඇතුලේ තමුන්නාසල රුපියල් බිලියන 4609ක් ණයට අරන් තියෙනවා. එතකොට මොකද්ද තමුන්නාසල මේකෙන් කරේ? තමුන්නාසල ආප්ප ගෑවද? එහෙම නැත්නම් වෙන කාට හරි කන්න දුන්නද? ඒක තමයි අපිට අහන්න තියෙන්නේ. දැන් තමුන්නාසල මහින්ද රාජපක්ෂගේ සුදු වලිගෙන කතා කරනවා. මහින්ද මාත හම්බන්තොට වරාය හදපුගෙන තමුන්නාසල විවේචනය කරනවා. මත්තල ගුවන්තොටුපලගෙන විවේචනය කරනවා. හැබැයි මහින්ද මහත්තයව හදපු නිසා තමයි තමුන්නාසල විකුණගෙන කන්න පුළුවන් වුණේ. හැබැයි අද වැරදිලා දැන් අපේ ආණ්ඩුවක් ආවොත් අපිට විකුණ ගන්න දෙයක් නැහැ අද. තමුන්නාසල එහෙම දෙයක් හදලා නැහැ. දැන් බන්දුරාල් මන්ත්‍රාලයෙන් ගිය මාසෙ ගිහිල්ලා තිබ්බා මොකද අන්තර්ජාතික කොන්ෆරන්ස් හෝල් එකට මුල්ගල්. හැබැයි කොහෙවත් සල්ලි වෙන් කරලා නැහැ. නිකම්ම ගිහිල්ලා මුල්ගල් තියලා තමයි ආවේ. ඒක තමයි ඇත්ත කාරණේ. දැන් ඔබතුමා කතාව කියන්න. ඔබතුමා කතාව කියන්න. මේ එතකොට මම කියන්න ඕන ගරු නැහැ ඔබතුමා කතාවට උත්තර දෙන්න. මම මට කියන්න ඕන එතකොට දැන් තමුන්නාසලා කියනවා මහින්ද මහත්තයා
ඕඩර් ප්ලීස්
මේ මයික් එක නැහැ මොහන්සිල මන්ත්‍රීතුමා සතුරු වෙන්න ඕනේ
මගේ කතාවෙන් අඩු කරන්න
එපා ගාලු දිස්ත්‍රික්කයේ මෙතෙක් අඩුපාඩුවක් තිබුණු අඩුමතරමේ ගාල්ල නගර ශාලාව මේ වසර ගණනාව
10න්
පස්සේ අදා ගන්න
හරි හරි හොඳයි
බන්දිලාල් වන්නතුමන්ට
හොඳයි
හරි
එතකොට
අනීපයි සතුටුයි
අපි කියන්න ඕනේ අපි ස්තුතිවන්තව ඔබතුමාට එහෙම අපි හදලා තිබු ගැන එතකොට අපි තමුන්නාසල කියන්න ඕනේ එහෙම තමුන්නාසට අපි බාර දුන්නේ නරක ආර්ථිකයක් තියෙන රටක් නෙවෙයි එදා රුපියල ඊටාම හොඳ ස්ථාර තත්වයක තිබුණා අවුදාද තමුන්නාසල රුපියල බාර ගත්තට පස්සේ අද වෙනකොට රුපියල ඊටාම ශීඝ්‍රයෙන් අද මස්ත බාවුල් වෙලා තියෙනවා අද තමුන්නාසල ආර්ථික වැඩපිළිවෙලත් එක්ක අපේ රටේ ආර්ථිකය සම්පූර්ණයෙන් විනාශ වෙලා තියෙන්නේ ඉතින් ඒ නිසා අපි තමුන්නාසලට කියනවා අද මේවට වග කියන්න ඕනේ මහින්ද රාජපක්ෂ මහත්තයා නෙවෙයි එදා මහින්ද මහත්තයා මේ රට බාර ගන්න රටේ යුද්ධයක් තිබුණා රටේ ලෝක වෙළඳ පොලේ බොරතල් බැරල් එක මිල ඉතාම විශාල ගන්නක් නමුත් තමුන්නාසලා 2015 බලයටපත් වුණාට පස්සේ තමුන්නාසලට බොරතල් බැරල් එක මිල හම්බුනේ ඇමරිකන් ඩොලර් 55ට 2016 දී ඇමරිකන් ඩොලර් 45ට 2017 දී ඇමරිකන් ඩොලර් 57ට තමයි තමුන්නාසලට බොරතල් බැරල් එක මිලට ගන්න උනේ තමුන්නාසලට ඉතින් එතකොට ඒ කාල සීමාවේ තමුන්නාසලට ඉතුරුලා තියෙනවා ඇමරිකන් ඩොලර් මිලියන 5341ක්. එතකොට ඒ වගේ මුදලකුත් තමුන්නාසලට ඉතුරුලා තියෙද්දි තමයි තමුන්නාසලට අද මේ රටේ ආර්ථික නිෂාකාරව පාලනය කරන්න බැරි වෙලා තියෙන්නේ. එතකොට දැන් මේ ඉදිරිපත් වෙච්ච අයව ගැන කතා කරනකොට මම තමුන්නාසලට කියන්න ඕනේ මේ සියල්ලටම මූලික වුණේ තමුන්නාසල දන්න තමුන්නාසලයි කාලේදී මහා බැංකුවේ මහා විශාල හොරකමක් වුණා. ඒකත් එක තමයි මේ රටේ විදේශ ආයෝජකයෙකුට ආවෙන අපේ රටට. අපේ රටේ ණය පොලිය අනුපාතිකේ වැඩි වුණා. තමුන්නාසල ඔක්කොම එකතු වෙලා මේ රටේ ජාතික දානේ හොරකම් කළා. අද මහින්ද රාජපක්ෂ මහත්තුමාට චෝදනා කරනවා මහින්ද රාජපක්ෂ මහත්තුමා මේ රට ණය ගුලක හිර කරවයි කියලා. ඒක නෙවෙයි ඇත්ත තත්ත්වේ. එතකොට අපි තමුන්නාසලට කියන්න ඕනේ දැන් මේ අයවැය ගැන කතා කරනකොට මේ අයවැයේ දැන් තමුන්නාසල පහුගිය වතාවේ කිව්වා ඍජුපදු ප්‍රමාණය වැඩි කරලා වක්‍රපදු ප්‍රමාණය අඩු කරනවායි 80-60 කරනවා කියනවා. නමුත් අද වෙනකොට අපේ රටේ මම තමුන්නාසලට කියනවා ඍජුපදු ප්‍රමාණය 185ක් වෙලා තියෙනවා. වක්‍රපදු ප්‍රමාණය 185යි ඍජුපදු ප්‍රමාණය 115ක් වෙලා තියෙනවා. එතකොට තමුන්නාසලයේ යනවායි කියපු ඉලක්කයට ගිහිල්ලා නැහැ. එතකොට අද මේ අයවැය ආදායමට වැඩිය වියදම දෙගුණයක් වෙලා තියෙනවා. තමුන්නාසලට පුළුවන්කමක් ලැබිලා නැහැ. කොහොමද මේ හිඟේ පියවන්නේ කියලා. ඒතකොට තමුන්නාසල මේක කරන්න හදන්නේ මේ රටේ මිනිස්සුන්ගෙන් බදු අය කරගෙන එහෙම නැත්නම් වෙනත් කූට උපක්‍රම යොදාගෙන තමුන්නාසල මේ කාරණේ කරන්න හදන්නේ. එතකොට මට කියන්න ඕනේ ගරු සභාපතිතුමියනි ඉතාම කෙටියෙන් මේ අයවැය කතාව ගැන කතා කරනකොට තමුන්නාසලා ගරු මුදල් ඇමතුමා අයවැය යෝජනා ගන්නවා කිදිපත් කළා කියනවා. හැබැයි සමහරක් යෝජනාවල
කාලය අවසන්.
අවසන්. මම මට තව විනාඩියක් දෙන්න.
විනාඩියක් වැඩි වෙනොත් දුන්නා.
හරි හරි එහෙනම් බොහොම ස්තුතියි ඔබට. හරි.
ඊළඟට ගරු බන්දුලාල් බණ්ඩාරිගොඩ මන්තුමා ඔබතුමාට විනිසු 15.
මූලාසනාරූඪ ගරු සභාපතිතුමියනි මම සූතිවන්ත වෙනවා මේ අයවැය කතාව පිළිබඳ විවාදය පැවැත්වෙන අවස්ථාවේ මට කරුණු කීපයක් ඉදිරිපත් කරන්න ඉඩකඩ ලැබීම ගැන. වඩාත්ම සතුටු වෙනවා අපේ දිස්ත්‍රික්කයේ නියෝජනය කරන මොහාන් පීද සිල්ල මැතිතුමාගේ කතාව අවසානයේ කරුණු ප්‍රමාණයක් එකතු කරන්න ඉඩකඩ ලැබීම ගැන. කරු සභාපතිතුමිනේ අපි දන්නවා අපේ රටේ තිබෙන මේ මූල්‍ය අර්බුදය ඒක අපි අර්බුදයක් හැට දැක්කොත් ඒක අපිට අභියෝගයක් හැට දැක්කොත් ඒක රටේ අනාගතයේ ඉදිරියේ තියෙන දැවැන්ත ප්‍රශ්නයක් විදිහට අපි දැක්කොත් ඒකට හෙවිය යුතු මූලිකම විසඳුම අපි අපේ අපනයන වැඩි කළා ආනයන අඩු කළා හිඟ වෙළඳ ශේෂයේ පරතරය අඩු කරන එක. දැන් අපි දැක්ක පහුගිය කාලේ රුපියල අප්‍රමාණ වුණා ඩොලර එක ඉහළ ගියා අපි ආර්ථික අර්බුදයකට මුහුණ දුන්නා. රුපියල අප්‍රමාණ වෙන්න හේතු ගැන කතා කරනකොට දැන් මොහාන් සිල්ල මැතිතුමා අපිට ඇඟිල්ල දික් කළා වගේ අපි පැවති රජයට ඇඟිල්ල දික් කරනවා එතුමන් අපට ඇඟිල්ල දික් කරනවා අපි දෙගොල්ලොන්ටම බැනාඩ ගසා ගනිමින් නිදහස ලබාගෙන අවුරුදු 71ක් පමණ අපි ගත කරලා තියෙනවා. මුලාසනාරූඪ ගරු සභාපතිතුමියනි අපිට සියලු දෙනාටම එකට එකතු වෙලා හිතන්න ඕනේ කාරණයක් තියෙනවා. ඒ තමයි අපි කොහොමද අපේ අපනයනය වැඩි කරගන්නේ කියන එක. ඒකම කොහොමද ආනයන අඩු කරගන්නේ කියන එක. අපේ අපනයන වැඩි වුණොත් විතරයි අපනයන ආදායම වැඩි වුණොත් විතරයි අපිට මේ ආර්ථික අර්බුදවලට මුහුණ දෙන්න පුළුවන්කම තියෙන්නේ. ඒ නිසා මම සතුටු වෙනවා අපේ මොහාන් සිල්ල මැතිතුමා පෙන්වලා දුන්න යම් යම් ආර්ථික දත්ත ඒ පෙන්වලා දුන්නත් එක්කම අමතක කළ යුතු නෑ ගෙවුණු වසරේ අපේ අපනයනය වැඩි වෙලා තියෙනවා. අපේ අපනයනය වැඩි කරගන්න අපි සමත් වෙලා තියෙනවා. රජයේ උත්සාහය රජයේ වෑයම රජයේ ඉලක්කය අපි කොහොමද තවදුරටත් අපේ අපනයනය වැඩි කරගෙන ආර්ථිකය ශක්තිමත් කරගන්නේ කියලා. ඒ නිසා තමයි එන්ටර්ප්‍රයිස් ශ්‍රී ලංකා වගේ වැඩසටහන් ණය යෝජනා ක්‍රම හඳුන්වලා දීලා තියෙන්නේ. මේ ණය යෝජනා ක්‍රමය හුදෙක් මෙතෙක් විවිධ රජයන් විවිධ මූල්‍ය ආයතන හරහා එක එක පුජ්‍යලයන්ට ලබා දුන්නු ණය යෝජනා ක්‍රමයන්ට වඩා වෙනස්. මේ ණය යෝජනා ක්‍රමේ කිසිම කෙනෙකුට ණය මුදලක් ලබා ගන්න පුළුවන් කමක් නැහැ. අපනයන නිෂ්පාදනයකට යොමු වෙන්නේ නැත්නම් අපනයන නිෂ්පාදනයකට යොමු වෙන කෙනෙකුටයි එන්ටර්ප්‍රයිස් ශ්‍රී ලංකා වැඩසටහනේ ණය ලබා ගන්න පුළුවන්. මේ අයවැය යෝජනාවේ සඳහන් වෙනවා ජාතික තරුණ සේවා සභාව හරහත් ජාතික තරුණ සේවා සභාවේ ඒ සමාජිකත්වයේ ලබාගෙන ක්‍රියා කරන තරුණ තරුණියන්ට මේ ණය යෝජනා ක්‍රමේ කොටස්කාර වෙන්න පුළුවන් කියන එක සඳහන් කරලා තියෙනවා. මේකෙන් බලාපොරොත්තු වෙන්නේ අපේ මුලාසනාරූඪ ගරු මන්ත්‍රීතුමියනි අපිට පුළුවන්ද කියලා අපි උත්සාහ කරන එක අපි බලාපොරොත්තු වෙනවා. අද තියෙනවට වඩා දෙගුණයකින් තුන්ගුණයකින් අපේ අපනයන ආදායම වැඩි කරගන්න. ඒ වෙනුවෙන් යෝජනා රාශියක් මේ අයවැය ඉදිරිපත් කරලා තියෙනවා. මේ සඳහන් කරලා තියෙනවා අපි නැවත කොහොමද අපි අපනයන ගම්මාන වෙනි වැඩසටහන් වලට යොමු වෙලා අපේ අපනයන වැඩි කරගන්නේ කියලා. දැන් ප්‍රාථමික කර්මාන්ත සහ සමාජ සවිබල ගැනීම අමාත්‍යංශය හරහා අපි දයාගමගේ ඇමතිතුමාට ස්තුතිවන්ත වෙනවා. එතුමා යෝජනා කළ දැන්ටමත් ක්‍රියා කරගෙන යනවා රට පුරාම අපනයන ගම්මාන 5000ක් නිර්මාණය කරා. මේ සඳහා ජනතාවට මඟ පෙන්වන ගමන් ඒ අයට යම් යම් ආධාර උපකාර කරන වැඩසටහන් ක්‍රියාත්මක කරගෙන යනවා. ඒකම අපි දන්නවා අපේ රටේ අධ්‍යාපන ක්‍රමය නවීකරණය වෙන්නේ නැත්නම් අපේ අධ්‍යාපනය ලෝකයට ගැලපෙන විද්වතුන් ලෝකයට අවශ්‍ය කරන බුද්ධිමතුන් උගතුන් විද්වතුන් නිර්මාණය කරන අධ්‍යාපන ක්‍රමයක් බවට පත් වෙන්නේ නැත්නම් කෙටියෙන් කිව්වොත් එහෙම තමන් ලබා ගන්න අධ්‍යාපන සුදුසුකම් උපාධියක් ඒවා වෙනත් ඩිප්ලෝමාවක් ඒවා වෙන කවර හෝ අධ්‍යාපනය වෙනුවෙන් ලැබෙන වටිනාකමකින් යුක්ත සහතිකයක් හෝ පිළිගැනීමක් ඒවා එය තමන්ටත් රටටත් ප්‍රයෝජනවත් එකක් නෙවෙනවනම් අපි අධ්‍යාපන ක්‍රම අපි අසාර්ථකයි කියන එක අපිට කියන්න සිද්ධ වෙනවා. දැන් නිදහසෙන් පස්සේ අපි මෙතෙක් දුරට ආපු ගමනේ අපි බලන්න මේ වෙනකොට විවිධ විදිය උගතුන් නිර්මාණය කරලා තියෙනවා. උපාධිධාරීන් මේ වෙන විටත් 60,000කට වඩා වැඩි ප්‍රමාණයක් රැකියා අපේක්ෂාවෙන් ඉන්නවා. දැන් මේ පිරිස අපි බලාපොරොත්තු වෙනවද තවදුරටත් උපාධිධාරීන් බිහි වෙන එක හොඳයි. හැබැයි බිහි වෙනවත් එක්කම ඒ උපාධිධාරීන්ට පුළුවන්කමක් තියෙනවා නම් රටේ නිෂ්පාදනයට දායක වෙන්න. ඒ වගේම තමන්ටත් තමන් ලබා ගන්න උපාධිය ගැන අභිමානයක් ගෞරවයක් ඇති වෙන විදිහට රටට වැඩක් කරන පිරිසක් බවට පත් වෙන්න මං හිතන්නේ අපේ අධ්‍යාපන ක්‍රමයේ සාර්ථක වෙන්නේ විතරයි. ඒ නිසා තමයි නව විෂයමාලා 26ක් හඳුන්වා දෙමින් අපේ අධ්‍යාපන ක්‍රමයේ වඩාත් දැනුමෙන් පිරිපුන් සමාජයක් සහ දැනුමෙන් සමන්විත ආර්ථික ක්‍රමයක් නිෂ්පාදන ආර්ථික ක්‍රමයක් ගොඩනගන්න මේ විෂයමාලා 26ක් හඳුන්වලා දීලා තියෙනවා. ඒකට විශාල වශයෙන් උපකාරී වෙනවා ළඟව පාසල හොඳම පාසල වැඩසටහන. දැන් අලුත් පන්ති කාමර ඇති කරන ගමන් ඒකම ගුරුවරුන්ට අවශ්‍ය කරන පුහුණුව ලබා දෙන ගමන් අපිට පළවෙනි ශ්‍රේණියේ සිට වසර 13 තෙක් අඛණ්ඩ අධ්‍යාපනයක් දරුවන්ට ලබලා දීලා දරුවන් විශේෂයෙන්ම නවීන තාක්ෂණය ඇතුළු නව විෂයන් වලට යොමු කරන අරමුණකින් අධ්‍යාපන ක්‍රමයේ ගමන් කරනවා. ඉක්ති මේක රට අවශ්‍ය දෙයක්. කවුරු කොම බාර ගැහුවත් විවේචනය කරත් කොයි විදියට අදහස් දක්වුවත් මම හිතනවා පසුගිය වසර 3-4 තුළ අපේ අධ්‍යාපන ක්ෂේත්‍රයේ නව වෙනසකට නව ගමන් මාර්ගයකට අපි අවතීර්ණ වෙලා තියෙනවා. ඒකම ගරු සභාපතිතුමියනි මම යෝජනා කරන්න කැමතියි අපේ අධ්‍යාපන අමාත්‍යංශයට අපේ රට පුරාම අද බරපතල ප්‍රශ්නයකට අපි මුහුණ දීලා තියෙනවා. ඒ තමයි දෙමළ ගුරුවරුන්ගේ හිඟය. අපේ පාසල්වල විශාල වශයෙන් දෙමළ ගුරුවරුන්ගේ හිඟයක් තියෙනවා. ඒ නිසා දෙමළ ගුරුවරුන් විශේෂයෙන් උසස් පෙළ සමත් අයගෙන් හෝ බඳවාගෙන දෙමළ ගුරුවරුන්ගේ හිඟය පියවීමට රජය ක්‍රියා කළ යුතුව තියෙනවා. ඒ නිසා මම ගරු අධ්‍යාපන ඇමතුමාට යෝජනා කරනවා එතුමගේ අවධානය යොමු කරන්න කියලා කඩිනමින්ම මේ දෙමළ ගුරුවරුන් බඳවා ගැනීම සඳහා ක්‍රියා කරන හැටියට. දැන් අපේ මන්ත්‍රීතුමන්ලා මීට පෙර කතාවලදී සඳහන් කරා මේ ප්‍රතිපාදන ප්‍රමාණය ගැන. මම කියන්න කැමති අපේ රජයේ බලයට පත් වෙන තුරු මේ පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරයෙකුට වෙන්කරේ 150යි. 150යි වෙන්කලේ. ආණ්ඩුවේ වේවා විරුද්ධ පක්ෂ වේවා. අද පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරයෙකුට 100%ක මුදලක් දෙගුණයක මුදලක් වෙන් කරනවා. ඒක වසරක 150,000ක යෝජනා ලබා ගත්තා. දැන් අපේ මේ තරුණ මන්ත්‍රීවරු මේ රජයට බරපතල විදියට පාර ගන්න විවේචනය කරනවා. නමුත් පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරයෙකුට ලැබෙන මන්ත්‍රී ප්‍රතිපාදන දෙගුණයක් කරපු එක ගැන කිසිම වෙලාවක කගේ කළා කතා කළා නැහැ. ඒකම අද මැතිවරණ කොට්ටාශයකට 103,000ක මුදලක් පළවෙනි වටේ 102,000ක මුදලක් ලැබිලා තියෙනවා. මන්ත්‍රීතුමියනි අද ගම්පෙරළිය වැඩසටහන යටතේ විශාල වැඩ කොටසක් කරන්න එක මැතිවරණ කොට්ටාශයකට පුළුවන්කමක් ලැබිලා තියෙනවා. දැන් මේ යෝජනා ක්‍රියාත්මක වෙන්න අයවැය ගේන්න සතියක් දවස් 7ක විතර කාලයක් තියදී තමයි මෙතුමන්ල දවස් 52ක විප්ලවයක් කරේ. විප්ලවය කළා අපේ ආණ්ඩුව පෙරලලා දැම්මේ. නැත්නම් මේ යෝජනා ක්‍රියාත්මක වෙන්න තිබුණේ ගිය වසරේ 2018 වසරේ අපට අවසාන කාලේ වසරේ අන්තිම මාස කීපේ රටට යම්කිසි සම්වර්ධනයක් කරන්න අවස්ථාව ලැබුණ වෙලාවේ එය කඩාකප්පල් වුණා. මේ කියපු ගම්පෙරළිය වැඩසටහන අපට ක්‍රියාත්මක කරගන්න බැරි වුණා. ඒ නිසා අපට වේගයෙන් මේ කෙටි කාලයකදී මේ 2019 වසරේ මුල් කාර්තුව ඇතුළතදී අපට වේගයෙන් මේ වැඩ කොටස ක්‍රියාත්මක කරගෙන යන්න සිද්ධ වෙලා තියෙනවා. ඒ නිසා මම කියන්න කැමති අද විදේශගත ශ්‍රමිකයන්ගේ ආදායම තමයි අපේ රටට විදේශ විනිමය ගේන ප්‍රධාන ආදායම් මාර්ගය බවට පත් වෙලා තියෙනවා. කාලයක් කෘෂිකර්මය මත අපි යැපුණා. 90 දශකයේ මුල් භාගයේ අපි ඇඟලුම් වලින් වැඩි ආදායම ගන්න අපේ ආදායම වැඩි ආදායම ඇඟලුම් බවට පත් වුණා. දැන් අපිට අද විදේශගත ශ්‍රමිකයෝ එවන මුදල් ටික තමයි වැඩි ආදායම් බවට පත් වෙලා තියෙන්නේ. මේක ආඩම්බරයට කාරණයක් නෙවෙයි. මම හිතනවා මේ සේවය කරන විදේශගත ශ්‍රමිකයෝ මේ අය වෘත්තිකයෝ වුණා නම් මේ අය කාර්මිකයෝ වුණා නම් මේ නිරත වෙන රැකියාවල් යම්කිසි විදියක ඉහළ වැටුප් ලබන රැකියාවල් බවට පත් වුණා නම් අපට ආඩම්බර වෙන්න තිබුණා. හැබැයි අපි කනගාටු වෙන්න ඕනේ අපේ ලාංකීය මව්වරු විශාල පිරිසක් විදේශගත වෙලා ඉන්නවා. ඒකම අපේ තරුණ කොටස් ඉතාම පහළ මට්ටමේ රැකියාවල් නිරත වෙන්නේ නැතම් රටවල. ඒ නිසා අපට මේ අධ්‍යාපන ක්‍රමයේ වෙනසත් එක්ක අපට පුළුවන්කමක් තියෙනවා නම් අපි විදේශගත වෙන ශ්‍රමිකයන් කිසියම් වෘත්තීය නිපුණතාවයකින් යුක්ත පිරිසක් බවට පත් කරන්න. ඒ අය විදේශගත වෙන රැකියාවල් ඉහළ මට්ටමේ ආදායම් ලබන්න වැටුප් ලබන්න පුළුවන් රැකියාවල් බවට ඒ රැකියාවල් වල නිරත වෙන අය අපට යවා ගන්න පුළුවන්කම තියෙනවා නම් මීට වඩා ඉහළ වටිනාකමක් අපට ලැබෙනා වගේම ඒ අය විදේශගත වෙලා ඉඳද්දී අපේ රටවල ඇති වෙන ඒ අයගේ පෞල්වල ප්‍රශ්න සමාජීය ප්‍රශ්න බොහොමයක් කාම කරගන්න පුළුවන්කම තියෙනවා. මේ අයවැය යෝජනාව ඉතාම හොඳ යෝජනාවක් තියෙන විදේශගත ශ්‍රමිකයන්ට නිවසක් තනා ගන්න සහනදායි කාල සීමාවක් යටතේ ණය මුදලක් ලබා දෙන්න යෝජනා කරලා තියෙනවා. ඒක ඉතාම හොඳ සාධනීය පියවරක්ට අපි සඳහන් කරන්න කැමතියි. මොකද හුඟක් විදේශගත ශ්‍රමිකයන්ගේ තියෙන බලාපොරොත්තුවක් සිහිනයක් තමයි ඒ අය තමන් ඒ රැකියාව කළ ලංකාවට එනකොට තමන්ට නිදහසේ ජීවත් වෙන්න පුළුවන් තමන්ගේ දරුවනුත් එක්ක පවුලේ අයත් එක්ක සතුටින් ජීවත් වෙන්න පුළුවන් හොඳ නිවසක් ගොඩනගා ගන්න එක එයාගේ සිහිනයක්. ඒ සඳහා අවශ්‍ය කරන ණය ලබා දීම ආදී යෝජනාවල් මේ අයවැය සඳහන් වෙලා තියෙනවා. ඒකම අපි ප්‍රකාශ කරන්න ඕනේ අපේ මන්ත්‍රීතුමියනි මේ සියලු දේ එක්ක අපේ රජයට යුතුකමක් තියෙනවා වගකීමක් තියෙනවා. දැන් අපි කතා කරගෙන යනවා මේ රටේ විශාල වශයෙන් මත්ද්‍රව්‍ය ආදිය වටලලා ඒවත් ඒ ඒ මත්ද්‍රව්‍ය ආදී වෙළඳාම් වල නිරත වෙන අය අත්අඩංගුවට අරගෙන එයාට නඩු පවරලා නීතිය ක්‍රියාත්මක කරගෙන යන ක්‍රියාමාර්ගයකට එළබිලා තියෙනවා. මේක ඉතාම හොඳ දෙයක්. ඒ නමුත් මම විශ්වාස කරනවා මේකම අපි ක්‍රියාත්මක කළ යුතුයි මත්ද්‍රව්‍ය මත්පැන් ආදියට දරුවන් පෙළඹෙන්නේ ඇයිද? ඒ අය ඒවා වැළඳ ගන්න හේතුව කුමක්ද කියන එක පිළිබඳ දැඩිව අපි අවධානය යොමු කළා. අපේ දරුවන් ජාතියේ දරුවන් මේ උවදුරෙන් වළක්වා ගන්න පුළුවන් නිවාරණ වැඩසටහන් වලට යොමු වෙන එක අපේ වගකීම හැට මම සලකනවා. අද අපි දකින විශාල අඩුවක් තියෙනවා ගරු මන්ත්‍රීතුමියනි. ඒ තමයි බෞද්ධ වේවා ඉස්ලාමීය වේවා හින්දු වේවා වෙනත් ආගමක වේවා ආගමික අධ්‍යාපනය ලබන දරුවන් ප්‍රමාණය ක්‍රමක්‍රමයෙන් අඩු වෙලා තියෙනවා. විශේෂයෙන්ම බෞද්ධ දහම් පාසල් වල අධ්‍යාපනය ලබන දරුවන් ප්‍රමාණය විශාල වශයෙන් අඩු වෙලා තියෙනවා. ඒකට හේතුවක් තමයි ඒ බෞද්ධ අධ්‍යාපනය වේවා ඉස්ලාමීය අධ්‍යාපනය වේවා වෙනත් ආගම් වල දහම් පාසල් සඳහා යොමු වෙන දරුවන්ට ඒ දහම් පාසල් අධ්‍යාපනයෙන් පසු ඒ සඳහා දෙන වටිනාකම පිළිගැනීම අපේ අපි මේ සමාජය තුළ යම්කිසි අධ්‍යාපන ක්ෂේත්‍රයේ වේවා රැකියාවක් ලබා ගන්න අවස්ථාවකදී වේවා වෙනත් ස්ථානයකදී වේවා ආගමික අධ්‍යාපනය ලබන අයට ඒ සහතිකයට දෙන වටිනාකමේ පිළිගැනීමේ යම්කිසි අඩුවක් තියෙනවා. දහම් පාසල් අවසාන විභාගයේ සමත් වෙන දරුවන්ට විශ්වවිද්‍යාලයට යනකොට ලකුණු ප්‍රමාණයක් එකතු කරන්න පුළුවන්කම තියෙනවා නම් ඒ වගේම දහම් පාසල් ධර්මාචාර විභාගයේ සමත් වෙන අයට රජයේ රැකියාව ලබා දීමේදී යම්කිසි ලකුණු ප්‍රමාණයක් හෝ පිළිගැනීමක් ලබා දෙන්න පුළුවන්කම තියෙනවා නම් ඒකම අවසාන ශ්‍රේණි විභාගය සඳහා වාඩි වෙන්න 6 ශ්‍රේණියේ ඉඳලා දහම් පාසලේ අධ්‍යාපනය අඛණ්ඩ දහම් පාසල් අධ්‍යාපනයක් විය යුතුයි කියලා අපට යම්කිසි විදියක පුළුවන් නම් පණවන්න නීතියක් පණවන්න මම හිතන්නේ පෞද්ගලික පන්ති ඉරිද දවසේ පෝය දවසේ නතර කරන්න කියලා මේ සමාජය නැගෙන හඬ වෙනුවට දහම් පාසලේ සහතිකයට වටිනාකමක් එකතු කරන්න ක්‍රියා කරොත් එහෙම අපට යම්කිසි ප්‍රගතියක් අපේ සමාජයේ මේ දරුවන්ගේ විශේෂයෙන්ම සදාචාර සම්පන්න පිරිසක් බවට පත් කිරීම සඳහා අපට යම්කිසි ක්‍රියාමාර්ගයක් ගන්න පුළුවන් කියන එක මම විශ්වාස කරනවා. එනිසා මේ සියලු කටයුතු අතරේ අපි ආර්ථිකය දියුණු කරන අතරේ රැකී රක්ෂා සඳහා හොඳ අධ්‍යාපන ක්‍රමයක් නිර්මාණය කරන අතරේ නිවාස ණය පහසුකම් ලබා දෙන අතරේ අනිකුත් භෞතික සම්පත් ලබා දෙන අතරේ මේ සියලු දේවල් අතරේ මම හිතනවා ගුණගරුක පුරවැසියෙක් නිර්මාණය කරන්න අවශ්‍ය කරන ක්‍රියාමාර්ග ගන්න එක අර මත්ද්‍රව්‍ය වලට ඒවා ජාවාරම් කරන අයට ඒවට අනුබල දෙන අයට පහර දීලා හිරේ දාලා ඒ ක්‍රියාමාර්ග ගන්නවා වගේම ඒවට පෙළඹෙනක වළක්වන්න හොඳ විසඳුමක් ඇටියට මම යෝජනා කරන්න කැමති. එනිසා මම විශේෂයෙන්ම මගේ කතා අවසන් කරන ගරු මන්ත්‍රීතුමියනි මට පේන කාලය ඉක්ිත් වෙලා ගිහිල්ලා තියෙනවා කියලා. එනිසා මම යෝජනා කරන මේ අයවැයෙන් අපේ දහම් පාසල් අධ්‍යාපනය වැනි සදාචාරාත්මක පිරිසක් සදාචාර සම්පන්න සමාජයක් නිර්මාණය කරන්නත් මීට වඩා වැඩි අවධානයක් යොමු කළා අවශ්‍ය කරන ප්‍රතිපාදනය යොමු කරනවා නම් ඉතාම හොඳයි කියන එක අදහස් කරමින් යෝජනා කරමින් මට ලබා දුන්නු කාලය ගැන ස්තුතිවන්ත වෙමින් මම නිහඬ වෙනවා.
බොහොම ස්තුතියි ගරු මන්ත්‍රීතුමා. ඕඩර් ප්ලීස්. මුලාසනයේ සඳහා මන්ත්‍රීවරයෙක්ගේ නමක් කියන්න.
මුලාසන රුඩ මන්ත්‍රීතුමියනි, මුලාසනයේ සඳහා මම යෝජනා කරනවා ගරු සංදීප් සමරසිංහ මන්ත්‍රීතුමා.
ගරු රමේෂ් පතිරමැතිතුමා මන්තුමා ඔබට විනාඩි.
ගරු මුලාසනාරූඪ සභාපතිතුමනි, අන්දුලාල් බණ්ඩාරගොඩ අපේ හිතමිත්‍ර ගාලු දිස්ත්‍රික් පාර්ලිමේන්තු මන්ත්‍රීතුමා කිව්වා අපි කිසිම හොඳක් කියන්නේ නැහැ කියලා. තේ නිසා එතුමා කියපු විදිහට පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරයෙකුට ලබා දෙන විමධ්‍යගත ප්‍රතිපාදන ප්‍රමාණය දෙගුණයක් කිරීම හොඳ කාරණයක් කියලා කියලම පටන් ගන්නවා නියෝජ්‍යමැතිතුමනි. හැබැයි පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරයෙකුට ලබා දෙන විමධ්‍යගත ප්‍රතිපාදන ප්‍රමාණය දෙගුණයක් වුණාට ලංකාවේ පසුගිය වසර හතරක ආර්ථික ශේෂපත්‍රය පිළිබඳව විමසා බැලීමේදී මෙරටේ ජනතාවගේ පැතුම් සුන්කල සංවර්ධන ගමන සම්පූර්ණයෙන් අඩාල කරපු ආර්ථිකය එහෙම පිටින්ම කඩාවැට්ටපු වසර හතරක් පසුගිය වසර හතරේ දැකලා තියෙන්නේ. ඒ නිසා අපි විතරක් නෙවෙයි, මේ අපි කියන කාරණයක් නෙවෙයි, පසුගිය අවුරුදු හතරේ මහ බැංකුව පාලනය කරපු කුප්‍රකට අර්ජුන මහේන්ද්‍රන් මහත්මයා වගේම වර්තමාන සභාපති ඉන්ද්‍රජිත් කුමාරස්වාමි මැතිතුමා සඳහන් කරන පරිදි ශ්‍රී ලංකා මහ බැංකුව වාර්තාවන්ට අනුව ආර්ථිකය පසුගිය වසර හතරේ හැසිරලා තියෙන්නේ කොහොමද කියන කාරණේ ලිඛිතව අපිට සාක්ෂි සාධක සහිතව පෙන්නුම් කරලා දෙන්න පුළුවන්. පසුගිය වසර හතරක ආර්ථික ශේෂපත්‍රය තමයි මේ රටේ ආර්ථික වර්ධන වේගය 3.1 දක්වා අඩු වෙලා තිබෙනවා. ඒක පුදුමයක් වෙලා තිබෙන්නේ ගරු මූලාසනාරුද සභාපතිතුමනි, දකුණු ආසියානු කලාපයේ ආර්ථික වර්ධන වේගයන් අතරින් දෙවැනි අඩුම වේගය පවතින රට බවට ලංකාව පත් වෙලා තියෙනවා. ලංකාවට වඩා අඩුවෙන් තියෙන්නේ අෆ්ගනිස්තානයේ පමණයි. ග්ලෝබල් ෆයිනෑන්ස් සංගරාව කියන විදිහට දකුණු ආසියානු කලාපයේ අවම අගය තියෙන අෆ්ගනිස්තාන, ඊට උඩින් ඉන්නේ ශ්‍රී ලංකාව. මියන්මාරයේ 7.5, බංග්ලාදේශයේ 6.9, කාම්බෝජයේ 6.9, පිලිපීන 6.1, බූතානෙත් 6ක් තියෙනවා. බූතානෙත් ආර්ථික වර්ධන වේගය 6යි, ලංකාවේ අවාසනාවට 3.1. බූතානෙ 5.9, 6යි, මියන්මාරයේ 7.5, ලංකාව 3.1. ඒක ආර්ථික වර්ධන වේගයේ අඩුම මට්ටමට පත් වෙලා තියෙනවා. ඊට පස්සේ 2014ට සාපේක්ෂව රුපියල 136කින් නව ප්‍රමාණ වෙලා තිනු. අද රුපියල ඩොලරයක් වුණේ 181ක් ගෙවන්න ඕන. හැබැයි අපිට මතක් කළ දෙන්න අවශ්‍ය කාරණය තමයි 2005දී මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිතුමා මේ රට බාර ගන්නකොට ඩොලරේ අගය ශ්‍රී ලංකා රුපියල් 107යි. අපේ පාලනය අවසන් වෙනකොට අවුරුදු 10ක කාලෙකින් පස්සේ 131 දක්වා වැඩි වෙලා තිබුණා. හැබැයි ඒ අවප්‍රමාණ වීම මේ පසුගිය වසරේ අවප්‍රමාණ වුණා වගේ භාගයටත් වඩා අඩු ප්‍රමාණයක්. රුපියල් 136කින් රුපියල් ඩොලරයට 131 ඉඳලා 181 දක්වා පසුගිය වසර හතරක කාලය තුළ රුපියල් අවප්‍රමාණ වුණා. 2014දී 8ක් වෙච්ච බැංකු පොලි අනුපාතය මේ ආණ්ඩුව යටතේ 118ට 20ට වැඩි වෙලා තිබෙනවා. ණයක් ගන්න, ගෙයක් හදන්න අද සුරංගනා කතා කිව්වට ගරු මූලාසනාරුඩ මන්ත්‍රීතුමනි, තනි ඉලක්කමේ අගයක් හැටියට තිබිච්ච වාණිජ ණයවල පොලි ප්‍රමාණය අද 118 20 දක්වා වැඩි වෙලා තිබෙනවා. ප්‍රයිම් ලෙන්ඩින් රේට්, එහෙම නැත්නම් ලංකාවේ ප්‍රමුඛ ව්‍යවසායකින්ට ව්‍යාපාරිකයින්ට ලංකාවේ මුදල් ලබා දෙන රේට් එක 6.3, අපේ ආණ්ඩු කාලේ 6.3 ඉඳලා අද 12.1 දක්වා වැඩි වෙලා තියෙනවා. 12.1ට නම් ප්‍රමුඛම ව්‍යාපාරිකයින්ට ප්‍රබලම ගනුදෙනු කරුවන්ට ණය දෙන්නේ, සාමාන්‍ය ව්‍යවසායකින්ට ණයක් ගන්න වෙලා තියෙන්නේ 118ට 20ට. එහෙනම් අද ණයක් අරගෙන තමුන්ගේ ව්‍යාපාරයක් කරගෙන යාමේ අපහසුතාවය කොතරම්ද කියලා මොනවට පැහැදිලි වෙනවා. ඊට පස්සේ හොඳම උදාහරණය තමයි මේ ආර්ථික කඩාවැටීම් පිළිබඳව කොටස් වෙළඳපොලේ වෙළඳපොල ප්‍රාග්ධනීකරණය. 2014 වර්ෂයේදී සියලුම ලිඛිත සාක්ෂි සාධක සහිතව අපි දන්නවා වෙළඳපොල ප්‍රාග්ධනීකරණය ශ්‍රී ලංකන් රුපියල් බිලියන
තුනයි විසිතුනයි දසම හතයි බිලියන රුපියල් බිලියන විසිතුනයි දසම හතක ප්‍රාග්ධනීකරණයක් තිබුණා 2014 වර්ෂයේ අවසන් වෙනකොට අද කොටස් වෙළඳපොළ ප්‍රාග්ධනීකරණය රුපියල් බිලියන 15.5 දක්වා අඩු වෙලා තියෙනවා රටේ ඉදිරි ගමන පිළිබඳව මේ රටේ ජනතාව තබාගෙන සිටපු බලාපොරොත්තු බිඳ වැටලා තියෙන්නේ මෙන්න මේ විදියට වසර 4කදී ඊට පස්සේ හැමදාම කියනවා අපි විශාල නායකන්දක් ගත්තා හැබැයි තමුන්නාස්සලගේ මහා බැංකු වාර්තාවම කියනවා ඇස්තමේන්තු ගත ණය ප්‍රමාණය සමග 2018 වර්ෂය සඳහා ලබාගත්තු තමුන්නාස්සලගේ ආණ්ඩුව ලබාගෙන තියෙන ණය ප්‍රමාණය රුපියල් බිලියන 4700 ඉක්මවනවා රුපියල් බිලියන 4700ක් තමුන්නාස්සලා ණය අරගෙන තියෙනවා පසුගිය වසර 4ක කාලය තුල අපි ණය ගත්තද අපේ ආණ්ඩුව ඔව් අපි ණය ගත්තා අපි මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිතුමා බලයට එනකොට ලංකාවේ සමස්ත ණය ප්‍රමාණය තිබුණේ රුපියල් බිලියන 2222යි 2 ඉලක්කම් 4 2222යි අපි බලයෙන් ඉවත් වෙලා යනකොට 2014 වර්ෂයේ අවසානයේදී අපේ සම්පූර්ණ ණය ප්‍රමාණය කීයද රුපියල් බිලියන 7391යි අපි ඔව් අපි ණය ආරම්භ තිබෙනවා ණය ගත්තා ගත්තු සම්පූර්ණ ණය ප්‍රමාණය රුපියල් බිලියන 5167යි රුපියල් බිලියන 5167ක් අරන් තියනවා ඒක කියන්නේ අපි නෙවෙයි පසුගිය වසර 4ෙම මහ බැංකු වාර්තාවල තියෙන සංඛ්‍යා දත්තවුණු තමයි ඒක බොන බොහොම පැහැදිලි වෙන්නේ අපි බිලියන 5167ක් අරගත්තා හැබැයි මේ ආණ්ඩුව වසර 4ක කාලය තුල බොහොම පැහැදිලිව අරගෙන තිබෙනවා රුපියල් බිලියන 4700ක් එහෙනම් අපි වසර 10ක කාලයක් තුල ලබාගත්තු ණය ප්‍රමාණය වසර 4ක් වගේ කෙටි කාලයක් ඇතුළත මේ ආණ්ඩුව අරගෙන තියෙනවා අපිට තියෙන ගැටලුව තමයි ඒසා විශාල ණය ප්‍රමාණයක් අරගෙන අපිට චෝදනා කරනවා අපිට ණය බේරන්න මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිතුමාගේ ණය අපිට බේරන්න උනේ කියලා මේ ණය අරගත්තනම් රුපියල් බිලියන 4700ක ණය අරගත්තනම් පසුගිය වසර 4ෙදී අඩු ගානේ අපේ ණය ටික බේරලා දැන් මේක රුපියල් බිලියන 5000 දක්වා අඩු වෙලා තියෙන්න ඕන හැබැයි ඒක අඩු වෙලා නෙවෙයි අද වැඩි වෙලා තියෙනවා සමස්ත ණය ප්‍රමාණය රුපියල් බිලියන 12000 දක්වා රුපියල් බිලියන 12000 දක්වා ණය ප්‍රමාණය වැඩි වෙලා තියෙනවා ඒක දල ජාතික නිෂ්පාදනයේ ප්‍රතිශතයක් හැටියට 90 ඉක්මවා යනවා 2005 දී අපේ රටේ ණය ප්‍රමාණය ආණ්ඩුව බාර ගන්නකොට මහින්ද රාජපක්ෂ මැතිතුමා 101% දල ජාතික නිෂ්පාදනයේ ප්‍රතිශතයක් හැටියට මේ රටේ ණය ප්‍රමාණය ඒක ක්‍රමානුකූලව අඩු කරගෙන ආව 71 දක්වා 2014 අවසන් වෙනකොට නැවත වතාවක් දැන් වර්තමාන ණය තත්ත්වයත් එක්ක ඒක ගිහිල්ලා තියෙන 90 දක්වා මේ ණය මුදල් බේරුවා නම් අපිට අහන්න තියෙන්නේ තමුන්නාසලගේ ආණ්ඩුව ණය අරගෙන මේ අපේ ණය ටික බේරුවා නම් අඩු ගානේ අඩු වෙලා තියෙන්න ඕනේ එහෙම නැත්නම් ගත්තු ප්‍රමාණය ඒ ස්ථානේ නතර වෙලා තියෙන්නට ඕනේ එහෙනම් අපිට සෑම කෙනෙකුට තියෙන ප්‍රශ්නේ තමයි ගත්තු ණය වලින් කරපු කෙංගෙඩිය මොකද්ද කියන කාරණය මේ රටේ ඇහැට දකින්න දෙයක් ඇඟට දැනෙන දෙයක් මේ රටේ පෞද්ගලික ව්‍යවසායකයාට අහිංසක වැවිලි කර්මාන්තයෙන් ජීවත් වන අහිංසක මිනිස්සුන්ට මේ රටේ රාජ්‍ය සේවකින්ට සිද්ධ වෙලා තියෙන යහපත මොකද්ද කියන කාරණේ අපිට බොහොම පැහැදිලිව ප්‍රශ්න කරන්න පුළුවන් වෙලා තියෙනවා මේ සියලුම කරුණු සඳහා ආණ්ඩුවට තියෙන උත්තරය තමයි මේ අපි දැක්ක පසුගිය දවස්වල අගමැති රනිල් වික්‍රමසිංහ සඳහන් කරනවා මේ වසරදි විතරක් ඇමරිකානු ඩොලර් බිලියන 5.6ක් අපිට ණය ගෙවන්න වෙලා තියෙනවායි කියලා. ඔව් ගත්තු ණය අපේ ආණ්ඩුවලුනුත් ගෙව්වා. මේ ආණ්ඩුවත් ගෙවන්නට ඕනේ. මහින්ද රාජපක්ෂ මැතිතුමාගේ කාලෙදී අපේ ආණ්ඩුව කරපු මුදල් ඇමතිවරු කිව්වද අනේ අපිට යුද්ධයක් කරන්න තියෙනවා ආර්ථිකය කරගෙන යන්න විදියක් නැහැ. අපිට සංවර්ධනය කරන්න තියෙනවා ආර්ථිකය ණය ගවා ගන්න විදියක් නැහැ. අපිට තවත් ණය අරගන්න තියෙනවා අපිට මේක ගෙවා ගන්න බෑ කියලා. අපි කවදාවත් මැසිවිලි කිව්වේ නැහැ. අපි යුද්ධය කරා, අපි සංවර්ධනය කරා, අපි ගෙවන්න තිබිච්ච ණය ටික අපි ගත්තුවා විතරක් නෙවෙයි, ගෙවන්න තිබිච්ච ණය සියල්ල ගෙවාගෙන ආවා. එහෙම කළේ කවර ආර්ථික සමාජීය ප්‍රශ්න මැදද ලෝක තත්ත්වයන් යටතේද කියන කාරණය නැවත නැවත අපි අහලා තියෙනවා. ලෝක වෙළඳපොලේ තෙල් බිල සම්බන්ධයෙන් මේ රටේ තිබිච්ච මේ ලෝකෙ තිබිච්ච ආර්ථික අර්බුදය සම්බන්ධයෙන් ලෝකෙ තිබිච්ච ආර්ථික අර්බුදය සම්බන්ධයෙන් අපි නැවත නැවත කරුණු විමසලා බලලා නැවත නැවත ඒ විමසලා තියෙනවා. ඒ සියලු අපහසුතාවයන් මැද අපේ ආර්ථික ඉතාම ශක්තිමත් දකුණු ආසියානු කලාපේ ඉතාම වැදගත් ආර්ථිකයක් බවට පත් කරන අපිට හැකියාව ලැබුණා. අද අගමැතිතුමා කියනවා මේ වසරේදී ඇමරිකානු ඩොලර් බිලියන 5.6ක් ණය ගෙවන්න තියෙනවා කියලා. එහෙනම් අපිට තමුන්නාස්සලාට කියන්න පුළුවන් බොහොම සරල කාරණයක් හරහා මොකද්ද ඒ කාරණය? අපේ කාලෙදි ඩොලරේට අපිට ගෙවන්න උනේ රුපියල් 131යි. දැන් ගෙවන්න වෙලා තියෙනවා ඩොලරේට රුපියල් 181ක්. මේ 5.6 ඇමරිකානු ඩොලර් බිලියන 181කින් වැඩි කරාම එන මුදල ශ්‍රී ලංකානු රුපියල් බිලියන 1013යි. හැබැයි ඒක 131කින් වැඩි කරාම එන ගාණ රුපියල් බිලියන 733යි. 131කට අපි ණය බේරුවා නම් අපිට ගෙවන්න වෙන්නේ රුපියල් බිලියන 733යි. අද 181කට බේරනකොට බිලියන 1013ක් බේරන්න වෙලා තියෙනවා. එහෙනම් එතන වෙනස තියෙනවා රුපියල් බිලියන 280ක්. රුපියල් අවප්‍රමාණ වීම නිසා පමණක් මේ රටේ රුපියල් බිලියන 280ක් වැඩිපුර ලබන වසරේදී මේ 2019 වසරේදී ගෙවන්න තියෙන ණය ප්‍රමාණය වැඩි වෙලා තියෙනවා. රුපියල් බිලියන 280ක්. ඒකෙන් මොකද්ද කරන්න පුළුවන්? රුපියල් බිලියන 280ෙන් කරන්න පුළුවන් දේවල් අපේ ආණ්ඩුවද අපි කරලා පෙන්නුවා. මොනවද කරේ? මේ පසුගිය කාලේ අපි කරපු
අධිවේගයක් තිබෙනවා.
කොච්චරද මන්තුමනි?
ආණ්ඩුවට කාලයක් තිබෙනවා.
මට විනාඩි 10ක් දෙනවා කියලා කිව්වා මුලින්.
විනාඩි 10ක්.
ඔව් ප්‍රසන්න රණවීර මන්තුමාගේ
විනාඩි දෙකත් එක්ක තමයි.
එහෙනම් අපි තමුන්නාසලට කියනවා මොනවද බිලියන 280කින් කරන්න පුළුවන් දේවල්? බිලියන 280කින් ගරු මූලාසනවට මන්ත්‍රීතුමනි අපිට කරන්න පුළුවන් අධිවේගී මාර්ග තුනක් හදන්න පුළුවන්. කොළඹ කටුනායක, කොළඹ ගාල්ල, ගාල්ල මාතර අධිවේගී මාර්ග තුනටම වැයවන්නේ රුපියල් බිලියන 159යි. හම්බන්තොට වරායට ගියේ රුපියල් බිලියන 137යි. අමත්තල ගුවන්තොටුපළට ගියේ රුපියල් බිලියන 30යි. අපි කරපු සංවර්ධන ව්‍යාපෘති රැසක් මේ රටේ ජනතාවට අහන්න දකින්න ප්‍රයෝජනට ගන්න ලැබිලා තියෙනවා. මේ ආණ්ඩුව විකුණගෙන කන්නේ අපි කරපු සංවර්ධන ව්‍යාපෘති. මේ අවුරුද්දේ රුපියල් අවප්‍රමාණ වීම නිසා අපිට විඳින්න වෙන පාඩුව රුපියල් බිලියන 280යි නැවත ණය වාරිකයේ ගෙවීමේදී. හැබැයි මේ දකුණු අධිවේගී මාර්ගය හදන්න, කටුනායක අධිවේගී මාර්ගය හදන්න, වරාය ගුවන්තොටුපළ හදන්න අපිට සම්පූර්ණයෙන් වියදම් වෙලා තියෙන්නේ රුපියල් බිලියන 300යි. මේ දවන්ත ව්‍යාපෘති සියල්ලම කරන්න අපිට වැය වෙලා තියෙන්නේ රුපියල් බිලියන 300යි. හැබැයි රුපියල් අවප්‍රමාණ වීම නිසා පමණක්
මොකද
අවසන් කරනවා? රුපියල් අවප්‍රමාණ වීම නිසා පමණක් මේ රටේ ජනතාවට විඳින්න වෙලා තියෙන දුක් ගැහැට පිළිබඳව තමුන්නාසට පේනවා. ඒ නිසා මේ රටේ ආර්ථික අපහරණය, මේ කලමනාකරණයේ දුර්වලතාවය නිසා මේ රට සමස්තයක් වශයෙන් ආර්ථිකමය වශයෙන් වලපල්ලට අද වැටෙනවා කියන කාරණේ අපි බොහොම පැහැදිලිව ප්‍රකාශ කරනවා. ඒක ගොඩ ගන්න පුළුවන් වෙන්නේ ආර්ථික දැක්මත් ශක්තියක් ඇති නව රාජ්‍යයකට පමණයි කියන කාරණේ සිහිපත් කරමින් නිහඬ වෙනවා. බොහොම ස්තුතියි.
ස්තුතියි. ඊළඟට ඉම්රාන් මහරූෆ් මන්තුමා ඔබතුමාට විනාඩි 15ක් තිබෙනවා.
බිස්මිල්ලාහිර් රහ්මානිර් රහීම්. මக்களை பலப்படுத்தலும் ஏழைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தலும் என்ற மகுடத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த வரலாற்றில் முக்கியம் வாய்ந்த வரவு செலவு திட்டத்தினை பேசுவதற்கு சந்தர்ப்பம் தந்தமைக்கு திருகோணமலை மக்கள் சார்பாக எனது நன்றியை கௌரவ அமைச்சர் அவர்களுக்கும் பிரதமர் அவர்களுக்கும் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த காலங்களில் வரவு செலவு திட்டம் ஒன்று முன்வைக்கப்பட்டால் அதில் பல நூறு குறைகள் கண்டு அதை வரலாற்றில் மிக மோசமான பாதிடு என்று பட்டம் சூட்டி அதை தோற்கடிக்க முழு மூச்சாக பாடுபடும் எதிர்க்கட்சி அரசியலே இந்த பாராளுமன்றத்தில் கண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த முறை சற்று நிலை மாறியிருக்கின்றது, சற்று வித்தியாசம் கண்டிருக்கின்றது. வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளை சாட முடியாத நிலைக்கு எதிர்பார்ப்பு தள்ளப்பட்டிருக்கின்றது. அதனால் இம்முறை அவர்களின் பாடலினுடைய டியூன் மற்றும் ஸ்ருதி சற்று மாற்றம் கண்டுள்ளது. நல்ல வரவு செலவு திட்டம்தான் என்றாலும் அதன் முன்மொழிவுகள் நடைமுறைக்கு வரப்போவதில்லை என்ற எதிர்மறை விமர்சனங்களும் இப்பொழுது தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எதிர்க்கட்சி என்றால் அரசாங்கத்தில் அனைத்து திட்டங்களையும் எதிர்க்க வேண்டும் என்ற மனோநிலை காணப்படுவது எமது நாட்டு அரசியலிலே துரவஸ்த நிலை என்றே சொல்லலாம். வரவு செலவு திட்டத்தின் சாதக பாதகங்களை வைத்து ஆதரிப்பது அல்லது எதிர்ப்பது என்ற நிலை மாறி வரவு செலவு திட்டத்தின் முன்மொழிவுகள் எவ்வளவு சிறப்பாக இருந்தாலும் அதை தோல்வி காண செய்து அரசாங்கத்தை கவிழ்த்து ஆட்சி பீடம் ஏற வேண்டும் என்று ஒரு தரப்பு கனவு கண்டு கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் அரசாங்கத்தில் அனைத்து விடயங்களையும் எதிர்க்க வேண்டும் என்ற எதிர்க்கட்சியினுடைய கலாச்சாரத்தை மாற்றியமைக்க வேண்டும் என்று எங்களுடைய சக பாராளுமன்ற உறுப்பினர் நண்பர் துமிந்த திசாநாயக்கின் நிலைப்பாட்டை நான் இந்த இடத்திலே நான் பாராட்டிக் கொள்கின்றேன். நீதியமைச்சர் மங்கள சமரவீர அவர்களினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள இந்த வரவு செலவு திட்டம் திருப்தி அளிக்கும் வகையில் அமைந்துள்ளது என்று அவருடைய கூற்று, இந்த வரவு செலவு திட்டம் மக்களுக்கு பெரியும் சுமை என்று சொல்லப்படுகின்ற இந்த 52 நாள் சூழ்ச்சியில் மூக்குடைக்கப்பட்ட தரப்பினருக்கு அர்த்தமற்ற வாதத்தினருக்கும் பக்க பதிலடியாக அவருடைய அந்த செயற்பாடு காணப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதியின் தரப்பினர் வீதிகளிலே புலம்பித்து திரியும் அளவுக்கு நாம் நாட்டை அபிவிருத்தி செய்வோம் என்று எமது பிரதமர் கௌரவ் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கடந்த ஆண்டு கூறியதை இந்த இடத்திலே நான் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன். உச்ச வட்டி வீதத்தில் கடனை பெற்று வீதிகளையும் பாலங்களையும் அமைத்து விமானம் இறங்காத விமான நிலையங்கள், கப்பல் வராத துறைமுகங்களை அமைத்து மக்களை நீண்டகால பொருட்கடன் சுமைக்குள் தள்ளியவர்கள் இன்று இந்த வரவு செலவு திட்டத்தினை மக்களுக்கு பெரிய சுமை என்று நீரி கண்ணீர் வடிக்கின்றது. இது ஒரு ஆசியாவிலே ஒரு ஆச்சரியமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. மக்கள் மத்தியில் கடும் வரவேற்பை பெற்றுள்ள இந்த வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் நடைமுறைக்கு வந்தால் தம்மால் ஆட்சிக்கு வர முடியாது என்று அஞ்சுகின்ற தரப்பு இது எவ்வளவு சிறப்பாக இருந்தாலும் ஏப்ரல் மாதம் இரண்டாம் வாரம் நிச்சயம் இந்த வரவு செலவு திட்டத்தை தோக்கடித்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என்று இன்று இவர்கள் ஊடகங்களிலே புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள். கௌரவ சபைக்கு தலைமை தாங்குகின்ற தலைவர் அவர்களே, இந்த வரவு செலவு திட்டத்தில் பல எத்தனையோ நல்ல விடயங்கள் இன்று உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. 14 லட்சம் அரச ஊழியர்களின் சம்பள உயர்வு, ஓய்வூதியம் கொடுப்பனவு அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. இன்று இவ்வாறான செயற்பாடுகள் மூலம் அரசு மீது இன்று மக்களுக்கு நன்மதிப்பையும் விசுவாசத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. 2020 ஆம் ஆண்டு அரச ஊழியர்களின் சம்பளம் 107 வீதத்தினால் அதிகரிக்கும் நிலை இன்று நீதி அமைச்சினால் இன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இன்று முப்படையினர்களுடைய சம்பளம் 20 வருடங்களுக்கு பின்னர் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த ஆட்சி காலங்களிலே ராணுவம் அரசியல் நோக்கங்களுக்காக கருவாப்பிலை போன்று பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. ராணுவத்தை வைத்து அவர்கள் அரசியல் செய்திருக்கின்றார்களே ஒழிய அவர்களுக்காகவும் அவர்களுடைய குடும்பத்தினர்களுக்காகவும் எவ்வாறான விடயங்களை இன்று அவர்கள் செய்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் அவதானிக்க வேண்டியதாக இருக்கின்றது. இன்று அவர்களுடைய ராணுவத்துக்குடைய குடும்பங்களை கருத்தில் கொண்டு செயல்பட்டிருக்கின்ற செயற்பாடு உண்மையிலே பாராட்டக்குரிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. எமது அரசாங்கம் ராணுவத்தை வைத்து அரசியல் செய்யவில்லை. இந்த மண்ணின் ஒற்றுமையை காத்த முப்படையினருக்கு தேவையான வகையிலே செயல்பட்டுள்ளது என்பது உண்மையிலே திருப்திகரமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. வறுமை ஒழிப்பு, வாழ்வாதாரம் மேம்படுத்தல், அனைத்து மக்களுக்கும் அடிப்படை கல்வி வளங்கள், சுகாதார வசதிகளை மேம்படுத்தல் ஆகியவற்றை இம்முறை வரவு செலவு திட்டம் பிரதான நோக்கமாக கொண்டதுதான். வளமையான பாணியில் இருந்து இம்முறை இன்று எதிர்பார்த்த கூச்சல் குழப்பங்கள் இன்று குறைந்திருக்கின்றது. இந்த வரவு செலவு திட்டம் இந்த குறையை நிவர்த்திக்க புதிதாக 6 லட்சம் பயனாளிகளை தெரிவு செய்திருக்கின்றது. இத்திட்டத்திலே மறுசீரமைப்பு செய்யப்பட்டு முன்வந்திருப்பது உண்மையிலே மகிழ்ச்சிக்குரிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. இன்று பாடசாலைகளுடைய உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்துவதற்காக 32,000 மில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இது உண்மையிலே மிகவும் பாராட்டக்குரிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் இன்று மாணவர்களுக்கான வட்டி இல்லாத கடன் உதவிகள், இன்று கிராமிய பாடசாலைகளிலே மாணவ மாணவிகளுக்கு ஒரு கோப்பை பால் இலவசமாக வழங்குகின்ற திட்டங்கள் என்று பல விடயங்கள் இன்று கல்வித்துறையிலே முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு கல்வி அமைச்சினுடைய கண்காணிப்பு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் என்னுடைய நன்றியை நான் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மாத்திரம் இல்லாமல் இன்று தொழிற்துறையிலே பெண்களின் பங்களிப்பை ஊக்குவிக்க இந்த பாதீடு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பது உண்மையிலே பாராட்டக்குரிய ஒரு அம்சமாக காணப்படுகின்றது. அது மாத்திரமல்லாமல் இன்று சிறுநீரக நோயாளர்களுக்கு மாதாந்தம் 5,000 ரூபாய் வழங்கும் விசேஷ தேவையுள்ளவர்களுக்கும் வழங்கப்படுகின்ற கொடுப்பனவையும் 5,000 ரூபாயால் இன்று அதிகரிக்கின்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. இது ஒரு மனித நேய வரவு செலவு திட்டம் என்பது இந்த விடயத்திலே இருந்து விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இதை தோற்கடிக்க எடுக்கும் முயற்சி மனித நேயத்துக்கு எதிரான ஒரு செயற்பாடு என்பதை மக்கள் விளங்கிக் கொள்வார்கள். அது மட்டுமல்லாமல் இன்று ஆக்ஸ்போர்ட், அதே போன்று கேம்பிரிட்ஜ், MIT போன்ற பல்கலைக்கழகங்களுக்கு முதல் முறையாக சிறப்பு தேர்ச்சி பெறுகின்ற 14 மாணவர்களுக்கு உயர்கல்விக்கான அரச புலமை பரிசின் கீழ் அனுப்பப்படுகின்ற திட்டம் வரலாற்றிலே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திட்டமாக காணப்படுகின்றது. இந்த எண்ணிக்கை எதிர்காலத்திலே இன்னும் அதிகரிக்கப்பட வேண்டும். அதே போன்று ஏனைய நாடுகளில் உள்ள முன்னணி பல்கலைக்கழகங்களுக்கும் இத்திட்டம் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்பதை இங்கு இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக் கொள்கின்றேன். அது மாத்திரமல்லாமல் இங்கு ஒரு சந்தேகம் எழுகின்றது. இவ்வாறு உயர்கல்வி பெறுகின்றவர்கள் நாட்டுக்கு வந்து 10 வருடம் சேவை செய்வார்களா என்ற கேள்வி எழுப்புகின்றது. ஆகையால் அதை உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதையும் இந்த இடத்திலே நான் கேட்டுக் கொள்கின்றேன். அது மாத்திரமல்லாமல் இன்று போக்குவரத்து வசதி நாட்டிலே நவீனமாக்கல் நோக்கிய நகர்வை அடையாளம் காட்டுகின்ற செயற்பாடுகளாக காணப்படுகின்றது. எனவே எமது பஸ் மற்றும் ரயில்வே சேவைகளை மேம்படுத்தும் நவீன நவீனமான இந்த வரவு செலவு திட்ட மொழிவுகளிலே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே பாராட்டக்குரிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. அது மாத்திரமல்லாமல் இன்று வடகிழக்கு அபிவிருத்திக்காக 5,500 மில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டமை எமது மக்கள் சார்பாக விசேட நன்றியை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். புதிய மனத்தம்பதிகளுக்கு நாடு நடுத்தர வருமானம் கொண்டவர்களுக்கும் 25 வருட கால தவணை அடிப்படையிலே கடன் வழங்குகின்ற திட்டங்கள் முன்மொழியப்பட்டிருக்கின்றன. அதற்கு முன்னிடத்திலே எங்களுடைய அரசாங்கத்துக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் பெருந்தோட்டத்துறை சர்வதேச அளவிலே மீண்டும் பிரபலமானதாக மற்றும் தேவை பாடுகளை இந்த ஏற்படுத்துவதற்காக எங்களுடைய நாட்டிலே இருக்கின்ற இந்த ரப்பர் கருவா உற்பத்தியினை ஏற்றுமதி செய்கின்ற செயற்பாடுகளிலுமே நாங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்பதையும் இந்த இடத்திலே நான் கேட்டுக் கொள்கின்றேன். ஆகையால் இந்த வரவு செலவு திட்டத்திலே பல நல்ல விடயங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இவைகளை இன்று குறைகள் பேசுகின்ற செயற்திட்டங்களை பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே உண்மையாக வேதனை அளிக்கின்றது. உண்மையிலே இந்த வரவு செலவு திட்டத்தை உண்மையில் யார் குறை பேசுகின்றார்கள், அதை அல்லது இவற்றை யார் எதிர்க்கின்றார்கள் என்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே சென்ற அரசாங்கத்தினுடைய காலத்திலே அரச ஊழியர்களுக்கான சம்பள உயர்வை வழங்க முடியாதவர்களும், சம்பள உயர்வு என்றால் என்ன என்று தெரியாதவர்களும், அதே போன்று ஓய்வூதிய கொடுப்பனவுகளை உயர்த்த முடியாதவர்களும், தம்முடைய குடும்பங்களுக்கு கொந்தராத்து வேலைகளை அல்லது லாபங்களை ஈட்டிக்கொண்டு செயல்படுகின்றவர்களும் தான் இன்று இந்த வரவு செலவு திட்டத்தை இன்று குறைவாக பேசுகின்ற ஒரு நிலைப்பாடம் காணப்படுகின்றது. ஆரம்பத்திலே கூறியது போன்று ராணுவ வீரர்களுடைய இந்த விடயம் உண்மையிலே இன்று வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நாடளாவிய ரீதியிலே பகிரங்கமாக எல்லோராலும் உச்சரிக்கப்படுகின்ற ஒரு நிலைப்பாட்டிலே இந்த விடயங்கள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. சென்ற அரசாங்கத்தினுடைய காலங்களில் இந்த ராணுவர்களுடைய இந்த கொடுப்படவாக இருந்தாலும், சம்பள உயர்வாக இருந்தாலும், அவர்களுடைய வரப்பிரசாதங்களாக இருந்தாலும், வெறும் தேர்தல் காலங்களில் தேர்தல் மேடைகளிலே பேசுகின்ற விடயங்களாக அல்லது அவர்களை பயன்படுத்தி ஆட்சி பீடம் எழுகின்ற தரப்புகளாக இருந்தவர்கள் தான் இன்று இந்த வரவு செலவு திட்டத்தை மிக மோசமான செயல்பாடுகளிலே முன்னெடுத்து செல்லுகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய இந்த வரவு செலவு திட்டத்தின் மூலமாக முன்னெடுக்கப்படுகின்ற இந்த கம்பெரளிய வேலை திட்டங்கள் உண்மையிலே மிகவும் பாராட்டக்கூடிய ஒரு வேலை திட்டங்களாக காணப்படுகின்றது. இது ஒவ்வொரு தொகுதிக்கும் சுமார் 300 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு உண்மையிலே தேவையான அபிவிருத்திகள், தேவையான வீதிகள், தேவையான உட்கட்டமைப்பு வசதிகள் இன்று பூர்த்தி செய்யப்படுகின்ற ஒரு நிலைப்பாட்டிலே இருக்கும். சென்ற காலத்தினுடைய அபிவிருத்திகளை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய பெயர்களை சூட்டுவதற்காக அல்லது அவர்களுடைய பெயர்களை அங்கு பதிப்பதற்கான அபிவிருத்திகள் தான் அந்த இடத்திலே நடந்திருக்கின்றன. ஆனால் இன்று அவை மறக்கடிக்கப்பட்டு இன்று எங்களுடைய சகல இன பேதமற்ற இன்று நிறபேதமற்ற இன்று அபிவிருத்திகள் இன்று இந்த அரசாங்கத்தினால் இந்த வரவு செலவு திட்டம் மூலம் இன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் இன்று என்டர்பிரைசஸ் ஸ்ரீலங்கா என்று சொல்லப்படுகின்ற இந்த வேலை திட்டம் இன்று எங்களுடைய இளைஞர்களிடமே இன்று புதிய நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது. இன்று எங்களுடைய அரசாங்கத்தினால் அல்லது இந்த நாட்டிலே இருக்கின்ற அரசாங்கத்தினால் எல்லோருக்கும் இன்று அரச உத்தியோகங்கள் வழங்க முடியாத ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது. ஆகையால் அவர்களுக்கான அந்த தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்காக அல்லது அவர்களுடைய தொழில் வாய்ப்பை ஊக்குவிப்பதற்காக முன்னெடுக்கப்பட வேண்டிய கடன் அடிப்படையிலே இந்த என்டர்பிரைசஸ் ஸ்ரீலங்கா என்ற செயற்திட்டங்கள் இன்று முன்மொழியப்பட்டிருக்கின்றன. உண்மையிலே இது எங்களுடைய குறிப்பாக எங்களுடைய மாவட்டத்திலே இது ஒரு நல்ல செயற்பாடாக முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதையும் இந்த இடத்திலே நான் கேட்டுக் கொள்கின்றேன். ஆகையால் அது மட்டும் இல்லாமல் இன்று கல்வியிலே எத்தனையோ அபிவிருத்திகளை இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக 4 வருட காலத்துக்குள் இன்று எங்களுடைய கல்வி அமைச்சின் மூலமாக இன்று எத்தனையோ அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். எங்களுடைய இந்த மார்ச் 1ஆம் தேதி கூட 200 கட்டடங்களை நாங்கள் ஒரே நாட்களிலே இந்த நாடளாவிய ரீதியிலே நாங்கள் எங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்கு அந்த கட்டடங்களை நாங்கள் அமைத்திருக்கின்றோம். இதற்கு முன்னல் அரசாங்கம் அவ்வாறான நிகழ்ச்சி நிரல்களிலே அவர்களுடைய செயற்பாடுகளை ஏற்படுத்துகின்ற சந்தர்ப்பத்தில் எவ்வாறான விடயங்களை உள்ளடக்கியிருப்பார்கள் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அவர்களுடைய பெயர்களை பதிப்பதற்காக அந்த நேரங்களிலே மஹிந்த உதானைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் எங்களுடைய இந்த 4 வருட காலத்துக்குள் எங்கேயாவது ஒரு அகில உதானைகள் அல்லது எங்கேயாவது ஒரு ரணில் உதானைகளை நாங்கள் பார்க்க முடியுமா? இன்று எங்களுடைய செயற்பாடுகள் என்னவென்றால் மக்களுக்கு தேவையான, கல்விக்கு தேவையான, எங்களுடைய பிரதேசத்துக்கு தேவையான செயற்பாடுகளை இன்று எங்களால் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அது மாத்திரமல்லாமல் இன்று மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்ற எத்தனையோ இலவச கொடுப்பனவுகள், இன்று பாடசாலை சீருடை, அது மாத்திரமில்லாமல் பாதணிகள், இன்றைக்கு சுரக்ஷா காப்புறுதி திட்டங்கள், இந்த எத்தனையோ செயற்திட்டங்கள் இன்று முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றன. ஆனால் இவற்றை எல்லாம் மறக்கடிப்பதற்காக இன்று ஏதோ ஏதோ சொல்லி எங்களுடைய நிலைப்பாட்டை புலம்புகின்ற செயற்பாடுகள் இன்று முன்னெடுத்துக் கொண்டு இருக்கின்றது. ஆகையால் உண்மையிலே இது மிக நல்ல சிறந்த முறையிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு வளவு செலவு திட்டம். இது உண்மையிலே சிலருக்கு சில சந்தேகங்களை ஏற்படுத்துவது, இதை எப்படி நடைமுறைப்படுத்த முடியும் அல்லது இதை எவ்வாறு நடைமுறைப்படுத்த போகின்றார்கள் என்ற சந்தேகங்கள் இன்று எழுந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் தான் நான் நினைக்கின்றேன் இவ்வாறான கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கின்றது. இவ்வாறான கேள்விகளை எழுப்புகின்றவர்கள் இதற்கு முன்னர் அரசாங்கத்திலே இருந்தவர்கள், இந்த அரசாங்க ஆட்சியிலே இருந்தவர்கள், இந்த அமைச்சியிலே இருந்தவர்கள், இன்று குறிப்பாக கூடுதலான வதந்திகளையும் கூடுதலான விமர்சனங்களையும் ஏற்படுத்தவர்கள் யார் என்றால் எங்களுடைய நல்லாட்சியிலே அவர்கள் அமைச்சு பதவிகளை பெற்ற சந்தர்ப்பத்தில் எங்களுடைய பாதுகாக்க எங்களுடைய வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவு அளித்துவிட்டு இன்று எதிர்க்கட்சிக்கு நாங்கள் சென்று விட்டோம் என்பதற்காக இன்று எதிர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகையால் அவர்கள் நல்ல முறையிலே விளங்கி இந்த நாட்டிலே நல்ல அபிவிருத்திகளை ஏற்படுத்த வேண்டும், எல்லோருக்கும் நல்ல சுயிச்சத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த நல்லாட்சியை உருவாக்கிய சந்தர்ப்பத்திலே மாபெரும் கட்சிகளான ஐக்கிய தேசிய கட்சி அதே போன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை நாங்கள் ஆட்சி அமைத்து இந்த நாட்டிலே அபிவிருத்தியை ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் சொன்ன போது இங்கிருக்கின்ற ஜேவிபிகள் அதிலே எங்களுக்கு உறுதுணையாக அமையவில்லை. அந்த நேரத்திலே இங்கு பேசப்படுகின்ற விடயங்களை அவர்கள் அரசாங்கத்துடன் சேர்ந்து அவர்களும் ஏதாவது அமைச்சு பதவிகளை எடுத்துக்கொண்டு அவர்கள் செய்து காட்டுகின்ற சந்தர்ப்பத்திலே மக்களால் விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருந்திருக்கும். ஆனால் அவர்கள் அதை விட்டுவிட்டு எதிர்க்கட்சியிலே தொடர்ச்சியாக அமர்ந்து கொண்டு வெறும் விமர்சனங்களுக்காக விமர்சிப்பதற்காகவே அவர்கள் எதிர்க்கட்சியை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் என்ற செயற்பாடுகள் இன்று அவர்களுடைய செயற்பாடுகளிலே விளங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆகையால் நாங்கள் இந்த நல்ல எதிர்காலத்திலே நாங்கள் ஆதரித்து இவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு எங்களுடைய பூரண ஒத்துழைப்பை நாங்கள் கட்சி மத பேத நிற மாறுபாடு இன்றி நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு இந்த வரவு செலவு திட்டத்தை நாங்கள் வெற்றியடை செய்ய வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நான் ஞாபகமூட்டி எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி.